அடியன் சுவாமி இருக்கடா, பிரிட்ஜில் சுவாமி வேலையாச்சு அடியன், உங்க திருவள்ள முறை ஆரம்பிச்சுக்கலாம்.
லட்சமணமுனீந்திரகபாத்தபோதம் தத்பாதயுக்மதரதீர்வபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரிபரிஸ்ரவந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே. அஸ்மத்குருப்யோ நமஹ, தத்பரம் குருப்யோ நமஹ, தத்பரம் குருப்யோ நமஹ. ஸ்ரீமதே வேதாந்த குருவே நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீ மகாபூர்ணாய நமஹ, ஸ்ரீமத்யாவனமுனியே நமஹ, ஸ்ரீராமமிஸ்ராய நமஹ, ஸ்ரீபுனரீகாக்ஷாய நமஹ, ஸ்ரீமன்நாதமுனியே நமஹ, ஸ்ரீமதே ஷடகோபாய நமஹ, ஸ்ரீமதே விஷ்ணுக்சேனாய நமஹ, ஸ்ரீயே நமஹ, ஸ்ரீதராய நமஹ, ஸ்ரீரங்கேஷபதே சமர்ப்பிதபலம் ஸ்ருத்யந்தராமானுஜ ஸ்ரீயோகீந்திரகுருத்தமேனயமினஸ்ருத்யந்த வித்யாத்மனஃ ப்ராப்தஸ்ருத்யவதம்ச யுக்மஹ்ருதயம் ஸ்ரீவாசராமானுஜான் ஸ்ரீ ஸ்ரீவாசமுனீந்திரதேசிகமணிம் ஸ்ரேயோநிதிம் சம்ஸ்ரயே. ப்ரபத்தி சம்பிரதாயத்தில் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே பல கிளைகள் தோன்றின. இன்றளவும் முனித்ரே சம்பிரதாயத்திற்கு பெருமை சேர்ப்பதாய், உயர்ந்த ஆச்சாரியர்களினாலே அலங்கரிக்கப்படுவதாய், லோகோஜீவனமாக லட்சோபலக்ஷம் சிஷ்யர்களாலே ஆசிரயிக்கப்பட்டிருப்பதான ஸ்ரீமத் ஆண்டவன் பரம்பரையினுடைய வைபவத்தை நாம் சில வாரங்களாக அனுபவித்துட்டு வரோம். வழுத்தூர் ஆண்டவனுக்கு பிறகு வழுத்தூர் ஆண்டவனுடைய திருவடிகளிலே ஆசிரயிச்ச பல மகான்களிலே பிரதானமாக மூன்று ஆச்சாரியர்கள் முனித்திரை சம்பிரதாயத்திற்கு பிரவர்த்தகர்களாக எழுந்தருளியிருந்தார்கள் என்று கண்டோம். வழுத்தூர் ஆண்டவனுடைய சிஷ்யர்களிலே மூன்று பிரதான ஆச்சாரியர்கள் யார் யார் என்றால், திருத்துறைப்பூண்டி ஆண்டவன், ஆண்டிக்காட்டு சுவாமி, அன்னையாரிய மகாதேசிகன் என்பதாக உயர்ந்த ஆச்சாரியர்கள். எப்படி நம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஆதமுனிகளுக்கு பிறகு ஆளவந்தாரால் பெருமை, ஆளவந்தாருக்கு பிறகு பாஷ்யக்காரால் பெருமை, பாஷ்யக்காரருக்கு பிறகு சுவாமி தேசிகனால் உயர்ந்த பெருமை என்று எப்படி சில ஆச்சாரியர்களினாலே மிகப்பெரிய பெருமை சம்பிரதாயத்துக்கு ஏற்படுகிறதோ, சம்பிரதாயத்தினாலே அவர்களுக்கு பெருமை என்று சொல்வதை விட அவர்களாலே சம்பிரதாயத்துக்கு பெருமை என்று சொல்லுவோம். அதுபோல சுவாமி தேசிகனுக்கு பிறகு ஏற்பட்ட ஆச்சாரியர்களிலே சம்பிரதாயத்திற்கு பெருமை என்றால் திருக்குழந்தை ஆண்டவன, திருக்குழந்தை தேசிகனாலே, கோபாலாரிய மகாதேசிகன் என்று சொல்லப்பட்ட திருக்குழந்தை தேசிகனாலே என்பர். அப்படி திருக்குழந்தை தேசிகனுக்கு பிறகு சம்பிரதாயத்திற்கு பிரதான ஆச்சாரியராக விளங்கினவர் அவருடைய பிரதான சிஷ்யரான வழுத்தூர் ஆண்டவன் என்று பார்த்திருக்கோம். வழுத்தூர் ஆண்டவன் அவருக்கு ஒரு பெரிய ஒரு ராசி, என்ன ராசி என்றால், நிறைய மகான்களாய் ரொம்ப ஞானானுஷ்டான வைராக்கியசீலர்களாய் ரொம்ப மகா பண்டிதர்களாய் வழுத்தூர் ஆண்டவனைப் போலே வழுத்தூர் ஆண்டவனுடைய சிஷ்யர்கள் மகாஜானிகள் என்று சொல்லும்படியாக எழுந்தருளியிருந்தார்கள். அது வழுத்தூர் ஆண்டவனுக்கு சாமானிய சிஷ்யர்கள், மகா பண்டிதர்களான சிஷ்யர்கள், மகா வைராகியநிதிகளான சிஷ்யர்கள், சந்நியாசிகளான சிஷ்யர்கள் என்று பலவிதமான சிஷ்யர்கள். அதனாலே வழுத்தூர் ஆண்டவனுடைய பெருமைதான் இன்றைக்கு முனித்திரிய சம்பிரதாயம் திருக்குழந்தேசனுக்கு பிறகு ஒரு நிமிர்ந்து தலை நிமிர்ந்து நடைபோடுகிறது. வழுத்தூர் ஆண்டவனுடைய சிஷ்ய பரம்பரைகளிலே திருத்துறைப்பூண்டி ஆண்டவனுக்கு பெரியாண்டவன் என்று நாம் பெரியாண்டவனுடைய வைபவத்தை சில வாரங்களாக அனுபவிச்சுண்டு வரோம். ஆனால் அந்த சமயத்தில், அந்த காலத்தில் பெரியாண்டவன் மாத்திரம்தான் அப்படி உயர்ந்த ஆச்சாரியராக ஒருவர் மாத்திரம் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு ஒரு பட்டாபிஷிக்தராக இருந்தார் என்று இல்லை. அந்த சமயத்தில் பெரியாண்டவன் என்று சொல்லும்படியாக ஒரு பெருமை உண்டென்றால், அதே போல மகாபிரபாவத்தோடு எழுந்தருள் இருந்து இந்த நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு திரும்பின திசையெல்லாம் பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் என்று சொல்லும்படியாக அவ்வளவு பெரியவாள்லாம் எழுந்தருள் இருந்தா அந்த சமயத்தில். பழுத்தூராண்டவனுக்கு சமகாலம்னு சொன்னால் கேதாண்டிப்பட்டி சுவாமி என்று சொல்லும்படியானவர், வலையப்பேட்டை சுவாமி என்று சொல்லும்படியானவர்கள், இப்படி எல்லாரும் எல்லாரும் பழுத்தூராண்டவனுடைய திருவடிக்கு திருவடியானவர்கள். இப்பொழுது பழுத்தூராண்டவனுக்கு நம் ஆச்சாரியரான திருத்திரப்பூண்டி ஆண்டவன் ஒரு சுவாமின்னு பார்த்தோம், அதே போல அன்னையாரிய மகாதேசிகன் என்று ஒரு சுவாமி என்று பார்த்தோம், ஆண்டிக்காட்டு சுவாமி என்று ஒரு சுவாமியை பார்த்தோம். இந்த ஆண்டிக்காட்டு சுவாமி திருவடி வாரத்திலே அன்வயிச்சவர் கேதாண்டிப்பட்டு சுவாமி, அன்னையாரிய மகாதேசிகன் திருவடி வாரத்திலே அன்வயிச்சவர் வலையப்பேட்ட சுவாமி, திருத்திரப்பூண்டி ஆண்டவன் திருவடி வாரத்திலே அன்வயிச்சவர் நம் ஆச்சாரிய பெரியாண்டவன். இந்த மகான்களினால வைஷ்ணவ சம்பிரதாயம், அதுவும் விசேஷமாக தேசிக சம்பிரதாயம்னா, தேசிக சம்பிரதாயத்து மகான்கள், மகாஜானிகள், மகா அனுஷ்டாதாக்கள், மகா வைராகி நிதிகள், பெயர் சொன்ன மாத்திரத்தினாலே கைகூப்ப வேண்டிய பெருமையுடையவர்கள் என்று இந்த வடகல வைஷ்ணவ சம்பிரதாயத்திற்கு எல்லா சம்பிரதாய இதர சம்பிரதாயத்தை காட்டிலும் ஒரு கௌரவத்தையும் கைகூப்ப வேண்டியதான ஒரு பெருமையும் தேடி தேடி வச்சவா இப்பேற்பட்டவா. அதனால் பெரியாண்டவன் எழுந்தருள் இருந்த காலத்தில் பெரியாண்டவன் போலேயே ரொம்ப பெயர் பெற்ற மகான்கள், மகா பண்டிதர்கள் என்று பெயர் பெற்றவர்கள் இவாழ்லாம் இருந்தா. அதில் முக்கியமானவாளை இப்போ சொன்னோம், கேதாண்டிப்பட்டு சுவாமி, வலைப்பேட்ட வேதாந்தராமானுஜ சுவாமி என்று இவாழ்லாம் இருந்தா. எல்லாரும் நல்ல வைராக்கிய நிதிகள், மகா தபசுகள். அந்த காலத்திலே இப்படி ரிஷிகள் காலத்திலே ரிஷிகள், மகரிஷிகள், பிரம்ம ரிஷிகள் என்றெல்லாம் பெருமை வாய்ந்தவாளாக இருந்தோளோ, அது மாதிரி நம்ம சம்பிரதாயத்திலே இவாழெல்லாம் பெரிய சன்னியாசிகளாக எழுந்தருள் இருந்து அதே சமயம் பூர்ண விரக்தியோடு நல்ல பண்டிதர்களாக இருந்தார். கேதாண்டிப்பட்டி சுவாமி இங்கே மெட்ராஸ் டு பெங்களூர் ஹைவேஸில் வழியில் கேதாண்டிப்பட்டின்னு ஒரு இடம் இருக்குது, ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்திலே அவர் ரொம்ப பெரிய பிரபுவாக இருந்தார். அவர் ஜென்மத்தினாலேயே கர்ப்பஸ்ரீமானவர். அவரும் சின்ன வயசுலேயே சந்நியாசம் பண்ணிட்டார். ஐஸ்வர்யம், அமோகமான ஐஸ்வர்யம் அவருக்கு அந்த காலத்தில். அந்த காலம் என்பது இன்றைக்கு சுமார் 160-170 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லணும். 160 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சுவாமிக்கு சொத்து 400,000 ரூபாய் சொத்துன்னு சொல்லுவார். அத்தனையும் பரித்தியாகம் பண்ணிவிட்டு தேசிக சம்பிரதாயத்தை பிரவச்சனம் பண்ண வேண்டும். எம்பெருமானுக்கு இஷ்டமானது அந்த ஆத்மாக்களை சமர்ப்பித்துக் கொள்வதுதான் எம்பெருமானுக்கு இஷ்டம். அதனால தேசிக சம்பிரதாயத்திலே பரநியாசம் என்கிறதான இந்த உபாயத்தினாலே பெருமாளுக்கு ஜீவாத்மாக்கள் என்கிறதான இந்த ரத்னங்களை சமர்ப்பிக்க வேணும். அதுவே பெருமாளுக்கு ரொம்ப இஷ்டமானதான கைங்கரியம் என்று அதற்காக ஆச்சாரியகம் செய்ய வேணும் என்று ஆசைப்பட்டே இப்படி சில பேர் தனக்கு என்று பெருமைக்காக இல்லை, தான் ஆச்சாரியராகி தனக்கு சிஷ்யர்கள் சேர வேணும், தனக்கு அதனாலே பல சமிருத்திகள் வர வேணும் என்றெல்லாம் கொஞ்சமும் லவலேசமும் ஆசைப்படாமல் பரிபூர்ண விரக்தர்களாய் ஜன்மம் பூராவும் சந்நியாசாசிரமம் தொடங்கி திருநாட்டுக்கு எழுந்தருளும் பரியந்தமும் தன் கண்ணாலே ஒரே ஒரு நயா பைசா கூட தான் பார்க்காமல், தொட்டு பார்க்காமல், கண்ணிலே கூட பைசாவை பார்க்காமல் இருந்த அவ்வளவு வைராக்கிய நிதிகள் இந்த மகான்கள் எல்லாம். பெரியாண்டவனையும் அப்படித்தான் பார்த்துருக்கோம். சரியா, ஒரு நயா பைசா கண்ணாலே பார்த்தவர்கள் கிடையாது. தேகத்தை ரட்சிக்க வேண்டியது பெருமாளுடைய பொறுப்பு, அது பைசாவாலே நடக்கக்கூடிய காரியம் இல்லை. வைராக்கியம் என்பது சுவாவமாக இருந்த மகான்கள். அப்படி பெரியாண்டவனுக்கு சமகாலத்திலே கேதாண்டிப்பட்டு சுவாமி 400,000 ரூபாய்க்கு உண்டானதான சொத்தை பரித்தியாகம் பண்ணி சந்நியாசாசிரமத்தை சுவீகரித்து கொண்டு தேசிக கிரந்தங்களை பிரவச்சனம் பண்ணுவது, பாஷ்யகார கிரந்தங்களை பிரவச்சனம் பண்ணுவது, சந்நியாசாசிரமத்திலே அந்த வைராக்கியத்தை ரசித்து கொண்டு ஏகாந்தமாக எழுந்துருளி கொண்டு எழுந்துருளிக் கொண்டிருப்பது, சிஷ்யர்களுக்கு சமாசிரண பரநியாசங்களை பண்ணி கொண்டு அவாள ரட்சித்து கொண்டிருப்பது என்று இதுவே ஒரு நோக்காக இருந்த மகான்கள். இதே போல வலையப்பட்ட சுவாமி என்று சொல்லுவா, அவர் திருக்குடந்தை பரிசரங்களிலே எழுந்தருளிருந்தார். கேதாண்டிப்பட்டு சுவாமி திருவேந்திரம் முதலான ரவீந்திரம் முதலான க்ஷேத்திரங்களிலே சஞ்சாரம் பண்ணி கொண்டு எழுந்தருளிருந்தார். இப்படி ஆச்சாரியர்கள் சஞ்சாரமும் பண்ணிக்கொண்டு எழுந்தருளிருந்த காலத்தில் பெரியாண்டவன் சஞ்சாரம் பண்ணினாரா என்று பார்த்தால் பெரியாண்டவனும் சஞ்சாரம் பண்ணினார். சிஷ்யாள் பெரியாண்டவனை சில காலம் கழிச்சு தான் ஆசிரமிக்க ஆரம்பிச்சான்னு பார்த்தோம். ஏனென்றால் பெரியாண்டவனே எந்த சிஷ்யரையும் அருகிலே சேர்த்து கொள்ளவில்லை. சன்னியாசியாக இருப்போம், ஏகாந்தமாக இருப்போம், பகவத் அனுபவத்தோடே இருப்போம், யோகத்திலே மூழ்கி இருப்போம் என்று அதையே ஆசைப்பட்டு இருந்ததுனாலே 29 திருநட்சத்திரத்திலே சன்னியாச ஆசிரமத்தை சுவீகரிச்சின்ற பெரியாண்டவன் அதற்கு பிறகு சுமார் 10-12 வருஷம் யாரோடையும் எந்த விதமான ஒரு சங்கத்தையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் வெறும் சன்னியாசியாய் மாத்திரம் எழுந்தருள் இருந்தார் என்று அதனாலே அவரை நிறைய பேருக்கு அப்போது ஆசிரியிக்க முடியாமல் இருந்தது. அதற்கு பிறகு பெருமாள் பெரியாண்டவனுக்கு சொப்பனத்திலே உத்தரவிட்டு இப்படி சந்நியாச தர்மத்தை பாராட்டி கொண்டிருந்தால் என்ன அர்த்தம், பாஷ்யக்காரர் போலே சம்பிரதாய உஜீவனம் செய்ய வேணாமோ என்று அனுகிரகித்து நியமித்த பிறகுதான் பெருமாள் திருவுள்ளமான காரியத்தை செய்வதுதான் நமக்கு ஸ்வரூபம் என்று அதற்கு மேல் சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணி அவளுக்கு பரணியாசாதிகளையும் பண்ணி வைக்க ஆரம்பித்தார். இப்படி இந்த ஆச்சாரியர் ஆசிரிய சந்யா சிஷ்யாளை சேகரித்து ஆரம்பித்த பிறகு அமோகமான சிஷ்யாள், ரொம்ப உயர்ந்த மகாஜானிகள், திருவடி ஆசிரயித்தால் பெரியாண்டவனைத்தான் ஆசிரியிக்க வேணும் என்று அவ்வளவு ஒரு பக்தியோட விசுவாசத்தோடே வந்து ஆசிரயித்தவாள் உண்டு. அந்த மகான்களுடையதான வைபவத்தை எல்லாம் நாம் முன்னே பார்த்துருக்கோம். சுவாமியினுடைய சிஷ்யர்களில் சுண்டபாளையம் ராமபத்ராச்சார் சுவாமி என்று ரொம்ப ஒரு பெரிய மகான் எழுந்தருளிருந்தார். இந்த மகான் மகாகவி, நாம் நித்தியம் நம்முடைய ஆசிரமத்திலே அனுசந்தானம் பண்ணக்கூடியதான பெரியாண்டவன் மங்களம் இதையெல்லாம் அருளி செய்தவர் அந்த சுண்டபாளையம் ராமபத்ராச்சார் சுவாமி என்கிற மகான்தான் அருளி செய்தார். இந்த சுவாமி பெரியாண்டவன் கூடவே பலகாலம் எழுந்துருளி இருந்தவர், சஞ்சாரமும் பண்ணினவர். அதில் பெரியாண்டவன் இடத்திலே நிறைய சிஷ்யாள் ஏற்பட்டு நாலா புறங்களிலும் பரவி இருந்ததினாலே பல பேர் சுவாமியிடம் ரொம்ப காலம் பிரார்த்திச்சுண்டிருந்தாலாம். அடியவங்களுடைய ஸ்ரீ கிராமத்துக்கு எழுந்துருள வேணும், அங்கேயும் பல பேர் ஆண்டவன் ஆசிரியிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுருக்கா. ஆனால் அவளாலே வர முடியாததான சில நிர்பந்தங்கள் இருக்குது. அதனாலே ஆண்டவன் அவசியம் எழுந்துருள வேணும், சம்ரட்சிக்க வேணும் என்று. எப்படி இக்காலத்திலும் ஆச்சாரியால் சிஷ்யர்களை தேடிக்கொண்டு போய் அனுகிரகிக்க வேண்டும்படியான சூழ்நிலை இருக்கோ, இதே போல் அந்த காலத்திலே அந்த சூழ்நிலை ரொம்பவும் அதிகம். ஏன்னா அந்த காலத்திலே இப்பொழுது இருக்கும்படியான அந்த போக்குவரத்து வசதிகள் கிடையாது. அதனால் எத்தனையோ நிர்பந்தங்களினாலே சிஷ்யர்களுக்கு ஆச்சாரியரை தேடிக்கொண்டு போய் அதுவும் அக்காலத்தில் ஆகார சௌகரியங்கள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொண்டு ஒரு நாள் என்று இல்லை, இப்போல்லாம் ஒரு நாள் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கிறதுனாலே வருகிறார்கள். ஒரு நாள் ரெண்டு நாள் இருந்து கொண்டு ஆச்சாரியரை சேவித்து ஆச்சாரியரிடத்துலேயே சமாசரணம் பரநியாசங்கள்லாம் பண்ணிட்டு திருப்பியும் ஒரே நாளிலே சில மணி நேரத்திலேயே அவரவர்கள் நூற்றுக்கணக்கான மைல் தள்ளி அங்கே ஆத்துக்கு போயிடுறா. ஆனால் முன்காலம் அப்படி இல்லை. என்ன வந்தான்னா யாத்திரை செய்வேன், அதுவும் அக்காலத்திலே போக்குவரத்து வசதி கிடையாது, நடையாக வர வேண்டும், மாட்டு வண்டி, இப்படி மாட்டு வண்டிகளிலே வருவார்கள். அது அதனால் பல நாட்கள் பிரயத்தனம் பண்ணி வந்தால்தான் ஆச்சாரியாலை வந்து சேவிக்கவே முடியும். அப்புறம் திருப்பியும் புறப்பட்டு போவதும் பல நாட்கள், அப்புறம் தங்கி இருப்பதற்கும் ஒரு நாள் அரை நாள் சில மணி நேரங்கள் என்றெல்லாம் முடியாது. அதனால் ஆச்சாரியால் வந்து ஆசிரயிக்கிறதுக்கு ஆச்சாரியால் சஞ்சாரம் பண்ணாமல் போனால் அக்காலத்திலே ரொம்ப சிரமம் இருந்தது. ஆனால் அத்தனையும் மீறித்தான் ஆச்சாரியாளிடத்திலே வந்து ஆசிரயிச்சுண்டிருந்தா. பெரியாண்டவரிடத்திலே நிறைய பேர் பிரார்த்திச்சா, ஆச்சாரியர் நம்முடைய பக்கங்களிலே இது மாதிரி தேசங்களிலே எழுந்துருள வேணும் என்று ரொம்பவும் கேட்டுருந்தா. பெரியாண்டவனுக்கும் ஒரு பெருமாள் நியமனம் போல சஞ்சாரம் செய்ய வேணும் என்று திருவுள்ளத்திலே பட்டது. அதனாலே சஞ்சாரம் பண்ண ஆரம்பித்தார். அது சஞ்சாரம் பண்ணதில் ஸ்ரீரங்கத்திலிருந்து கிழக்கு போமாக ரொம்ப தூரம் வெளியிருக்காருன்னு சொல்கிற, ஆனால் அதனுடைய லிஸ்ட்டு எதுவும் இல்லை. சுண்டபாளையம் ராமபத்ராச்சார சுவாமி பெரியாண்டவனுடைய கூடையே அப்பொழுது சஞ்சாரம் பண்ணவர். பெரியாண்டவனுடைய சஞ்சார வைபவம் என்றே அதற்காக பூர்வ யாத்ரா விலாசம் என்று ஒரு அற்புதமான காவியத்தை இயற்றினார் என்றும், ஆனால் அது இன்னும் அச்சுக்கு வரவில்லையே என்றும் மைசூர் ஆண்டவன் ஒரு இடத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். அதனால் மைசூர் ஆண்டவன் அந்த கிரந்தத்தை சேவிச்சிருக்கார் என்று தெரிகிறது. ஆனால் அது ஏதோ ஒரு தௌர்பாகியவசத்தினாலே யாரிடத்தில் இருக்குது என்று அச்சுக்கு வரவில்லை என்பதனாலே அது இப்பொழுதைக்கு கிடைக்கவில்லை என்று தான் சொல்லணும். பூர்வ யாத்ரா விலாசம் என்று ஆச்சாரியருடையதான யாத்திரையே அவர் காவியமாக செஞ்சுருக்காருன்னு தெரிகிறது. அதே போல் இன்னொரு சுவாமி, அவர் ஸ்ரீனிவாசாச்சாரியார் என்று திருநாம, அவர் ஆண்டவன் பெரியாண்டவன் சோசலை வரைக்கும் உள்ள இருக்கார் யாத்திரையில். நம்ம ஆசிரமத்துக்கும் கர்நாடக தேசத்தில் இருக்கிற சோசலை என்கிறதான க்ஷேத்திரத்துக்கும் ரொம்ப நெருக்கம் அதிகம். அந்த சோசலையிலே இருந்த ஜோடிதார்கள் என்று சொல்லுவா, இவாளை பற்றி அடிக்கடி இனிமேல் சொல்ல வேண்டி வரும். அந்த ஜோடிதார்கள் அந்த இடத்துல மகாபிரபு ரொம்ப பெரிய பிரபுக்களாக இருந்தவர்கள். அவர்கள் அவர்கள் இரு ரெண்டு பேர்னு தெரிகிறது. அந்த அவ ரொம்பவும் ஆச்சாரியால் ஆசிரயிச்சிருக்கா, ஆதரிச்சிருக்கா. அந்த சோசலையை சேர்ந்தவர்கள் ஆண்டவரிடத்துல ரொம்ப ஈடுபட்டிருந்ததுனால அவளுடைய பிரார்த்தனைக்காக நம்ம ஆச்சாரியர் சோசலை பரியந்தம் ஆண்டவர் எழுதியிருக்கார். அதில் அந்த சோசலைக்கு எழுதினது, கர்நாடக க்ஷேத்திரங்களில் எழுதினது, இதையெல்லாம் அவர் இன்னொரு சுவாமி அந்த ஸ்ரீனிவாசாச்சாரியன்றவர் அவர் அதை காவியமாக பண்ணியிருக்கார் என்றும், அதையும் நம்முடைய மைசூர் ஆண்டவன் அதை குறிப்பிட்டிருக்கார். இதுவும் இருக்குது, எழுத்து எழுத்தில் தான் இருக்குது. இதையும் அச்சுக்கு கொண்டு வர வேணும் என்று ஆசையாக இருக்குதுன்னு எழுதியிருக்கார் அவர். ஆனால் இருந்தாலும் அது அச்சுக்கு வரவில்லை, இது வரைக்கும் வந்தால் போல் தெரியல. இதில் என்னென்னா, ஆச்சாரியால் அது வரைக்கும் எழுந்தருளி சஞ்சாரமாக ஜீவர்களை எல்லாம் ரட்சிச்சிருக்கார் என்று தெரிகிறது. பெரியாண்டவன் சோசலிக்கு எழுதினார்னோ, அதுக்கு பக்கத்தில் ஹெம்பிக்கேன்னு ஒரு க்ஷேத்திரம் சொல்கிறா. அதை திருக்குழந்த ஆண்டவன் அதை பிரசாவிச்சிருக்கார். அதை ஹெம்பிக்கைன்ற க்ஷேத்திரத்துக்கு ஆண்டவன் எழுந்து பெரியாண்டவன் எழுந்துள்ளின இடத்துக்கு திருக்குழந்த ஆண்டவனும் எழுதியிருக்கார். இந்த ஹெம்பிகை க்ஷேத்திரத்துக்கு ஆக்கூர் ஆண்டவனும் பின்னால் எழுதியிருக்கார், திருக்குழந்த ஆண்டவனும் எழுதியிருக்கார். சோசலிக்கு எழுதி நம்ம ஆச்சாரியாளில் பெரியாண்டவன் எழுதியிருக்கார். அடுத்தது தேரழுந்தூர் ஆண்டவன் எழுதியிருக்கார், ஆக்கூர் ஆண்டவன் எழுதியிருக்கார், திருக்குழந்த ஆண்டவன் எழுதியிருக்கார். இதனால் என்ன, அந்த க்ஷேத்திரம் நம்ம ஆசிரமத்தோடு ரொம்ப ரொம்ப ஒரு நெருக்கமான க்ஷேத்திரம் அது. இது எல்லாத்தையும் விட மைசூர் ஆண்டவன் பலகாலம் அங்கே தான் எழுதியிருந்தார். அதனால அந்த சோசலைக்கும் நம்ம ஸ்ரீரங்கம் ஆசிரமத்துக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நெருக்கம் உண்டு. அந்த ஹெம்பிகா க்ஷேத்திரத்தில் எழுதியிருந்த போது அதை திருக்குழந்தை ஆண்டவன் ரொம்பவும் அனுபவித்து சாதிச்சிருக்கார். அந்த ஹெம்பிகா க்ஷேத்திரத்தில் ஒரு திருமாளிகையிலே ஆண்டவன் பெரியாண்டவன் எழுதியிருந்த திருமாளிகையிலே இன்னமும் கூட அந்த பெரியாண்டவன் எழுதியிருந்த க்ஷேத்திரம் என் பெரியாண்டவன் எழுந்திருந்த அந்த திருமாளிகை என்று அந்த ஆண்டவன் வழக்கமாக எழுதியிருக்கக்கூடியதான அந்த ஒரு மேடை, அந்த மேடையில் தினமும் அங்கே இருக்கிறவா அதை சுத்தப்படுத்தி கோலம் போட்டு விளக்கு ஏற்றி வச்சு ஆண்டவன் பரமபதிச்சே இப்போ 1884 பரமபதிச்சார். இப்போ ஆண்டவன் பரமபதிச்சே பெரியாண்டவன் பரமபதிச்சே இப்பொழுது 130 ஆகிப்போச்சு. ஆனால் 128 ஆறுது. அப்படி இருக்க திருக்குணம் தாண்டவம் சாதிச்சாச்சு. அவர் எம்பிக்கைக்கு எழுதியிருந்த போது பெரியாண்டவன் எழுதியிருந்த இடம், ஆச்சாரியால் எழுதியிருந்த இடம்னு, அதை இன்னமும் அந்த இடத்துல கோலம் போட்டு விளக்கேற்றி ரெண்டு வேளையும் அது ஆச்சாரியால் அங்கே எழுதியிருக்கிறதாகவே பாவிச்சுண்டு ரொம்ப பக்தி ஸ்ரத்தையோடு சேவிச்சுட்டுருக்கான் அந்த ஆத்தை. நான் அந்த ஆத்தை போய் பார்த்தேன், ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எதமாக இருந்ததுன்னு திருக்குணம் தாண்டவம் சாதிச்சார். ஒரு ஆச்சாரியால் சில காலம் எழுந்தொழிருந்த க்ஷேத்திரம் ஸ்ரீரங்கத்திலே ஆச்சாரியன் பெரியாண்டவன் எத்தனை வருஷம் எழுதியிருந்தார் அப்படி இருக்கு. அவ அங்கே செம்பிக்கையிலே சில நாட்கள் எழுந்தொழிருந்த க்ஷேத்திரத்தையே இது நம்ம ஆச்சாரியால் எழுந்தொழிருந்தோம். ஆச்சாரியால் எழுந்தொழிடம் எப்படி பிருந்தாவனத்திலே கண்ணன் எழுந்தொழிருந்தார் என்ற, பிருந்தாவனத்திலே கண்ணன் சில வருஷங்கள் எழுந்தொழிருந்தார், ஆனால் இருந்தாலும் இன்றைக்கும் கண்ணன் எழுந்தொழிலிடம் கண்ணன் எழுந்தொழிலிடம்னு எப்படி, அதுபோல் அயோத்தியிலே பெருமாள் எழுந்தொருளினிடம் என்று இப்படி பெருமாள் எழுந்தொருளினிடத்துக்கு என்ன பெருமையை நாம் பாவிச்சுக்கிறோமோ அதே போல் ஆச்சாரியால் எழுந்தொருளினிடத்துக்கு அவ்வளவு ஒரு விசுவாசத்தோடு. இன்னும் கேட்டால் அந்த இடத்துல பக்கத்தில் அக்கம் பக்கத்துலலாம் நிறைய திருமாளிகள்லாம் ரொம்ப பெரிய கட்டடங்களாகிடுது, ஆனால் இவ மாத்திரம் அந்த இடத்த அப்படியே தான் வச்சுன்னு இருக்கா நான் பார்த்தேன் என்று திருக்குறள் ஆண்டவன் சாதிச்சாச்சு. அந்த பெரியாண்டவனுடைய அந்த பிரபாவம் அவரை சேவிச்சவாளை ஒரு நாளும் சேவிச்ச ஆண்டவனை மறக்க முடியாது. அப்படியான ஒரு அந்த நிஷ்டை, அந்த தபஸும் அந்த தேஜஸும் நிஷ்டையும் இந்த அனுகிரகமும் எல்லாத்துக்கும் மேலே ஒரு பெரிய ஒரு ஆத்ம திருப்தியும் சேவிச்சா எப்படி ஆகும்? சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், சத்ரீபவியான் சுபாச்சகா சுச்சரித சுபகான் கிருஷ்ண சாரூபிய சௌமியான் ஸ்வாஹார உதாரசீலான் தனுபத பகவல்லக்ஷ்மணோ பால்யகுப்தான் சாத்திர ஸ்வச்சந்த விருத்தீன் அபிகத சிசிரான் அந்தரங்கோக்தி யோகியான் ஆச்சாரியான் ஆச்சாரியாள்னா இந்த மாதிரியான ஒரு பத்து விதமான பெருமையோடு இருப்பான்னு சொல்லச்சே கிருஷ்ண சாரூபிய சௌமியான் என்று ஒரு வார்த்தை போட்டு எப்படி பகவத் சாட்சா்காரத்தினாலே எவ்வளவு ஒரு ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷமும் ஏற்படுமோ அதுபோல பார்க்கும் ஆச்சாரிய சாட்சா்காரத்தினாலே ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷமும் அந்த ஆத்மசாந்தியும் ஏற்படும்னு அப்படி பெரியாண்டவன் அதுபோல எழுந்தருளியிருந்தார். அதனால் அந்த ஆச்சாரியர் சில நாள் எழுந்தருளியிருந்ததான இடத்தையுமே அவ்வளவு பயபக்தியோடே விசுவாசத்தோடே எல்லாம் சேவிச்சுட்டுருக்கா என்பதாக திருக்குந்தாண்டவன் சாதிச்சாச்சு. இப்படி ஆண்டவன் யாத்திரையாலாம் கூட பெரியாண்டவன் யாத்திரையாக எழுதியாச்சு, யாத்திரையை எழுதி திருப்பியும் ஸ்ரீரங்கத்துக்கு எழுதியாச்சு. யாத்திரையினுடைய விவரங்கள் ஒரு குறிப்பாக இந்த ரெண்டு சுவாமி இந்த சோசல சக்கரவர்த்தி சீனிவாச ராமானுஜாச்சார்னு திருநாமம் இருக்கு. சோசல சக்கரவர்த்தி ராமா சீனிவாச ராமானுஜாச்சார் அவர் ஒரு கிரந்தம் பள்ளியிருக்கார். அதே போல சுண்டபாளையம் ராமபத்ராச்சார் சுவாமி அவர் ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார் இந்த யாத்திரைகளை பற்றி. அந்த யாத்திரைகளுடைய விஷயம் இப்பொழுது கைவசம் இல்லை, ஆனால் இங்கே இது இந்த இடத்துக்கு எழுதினார் என்பது மாத்திரம் நம்ம ஆசிரமத்தில் குறிப்பில் எழுதி வச்சுருக்கா. அது எப்படி ஆண்டவன் சஞ்சாரமும் பண்ணினதுனால எங்கு பார்த்தாலும் ஆண்டவன் ஆண்டவன் என்றதான திருநாமம் ரொம்ப பரவி போச்சு. அது அம்மாதத்திரம் சுவாமி எழுதின ஆச்சாரிய பரம்பரா பிரபாவத்தில் இந்த விஷயத்தை ரொம்பவும் முக்கியமாக குறித்து சாதிச்சுருக்கார். பெரியாண்டவனுக்கு ஆண்டவன் என்றதான திருநாமமே பிரசித்தமாக போச்சு. இப்படி ஒரு திருநாமம் பிரசித்தமாவது ரொம்ப அபூர்வம் இது. அதாவது ஆச்சாரியாளுடைய பெருமையினால அந்த க்ஷேத்திரத்தை கேதாண்டிபட்டி சுவாமி என்று சொன்ன அது இதே சமயத்திலே அவரும் எழுதியிருந்தார். கேதாண்டிபட்டி சுவாமி என்று தான் அவருக்கு திருநாமம், அவருடைய அவதார க்ஷேத்திரத்தை வச்சு தான் அவர் திருநாமம் வரும். அநேகமாக பல ஆச்சாரியாளுக்கு அப்படி தான் திருநாமம் வரும். வலையப்பேட்ட சுவாமின்னு அவரும் இதே கேதாண்டிபட்டி சுவாமி போலேயே ரொம்ப வைபவத்தோடு எழுந்தொழிந்தொழிருந்தார். ரொம்ப ஜானி அப்படியே சாட்சாத் வசிஷ்டர்னே சொல்லுவா அந்த மாதிரியான ஆச்சார செயலராக எழுந்தொழிருந்தார். ஆனால் அவரும் அவருக்கும் வலையப்பேட்ட சுவாமின்னு தான் திருநாமம். அதே நம்ம ஆச்சாரியருக்கு ஸ்ரீரங்கம் சுவாமின்னு திருநாமம் இல்லை பெரியாண்டவனுக்கு, வெறும் ஆண்டவன் என்ற திருநாமமே ஏற்பட்டது. அது அவதான் அவர் சொல்லியிருக்கார், எல்லாராலும் கொண்டாடப்பட்டு ஆண்டவன் 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 என்றே ஒரு பிரசித்தி அவருக்கு ஏற்பட்டு விட்டது. ஆண்டவன்ற திருநாமம் முன்னையே சொன்னோம் நாம், அந்த வாரா உருவாய் வருமென் மாயா மாயா மூர்த்தியாய் ஆறாவமுதாய் அடியேனாவி அகமே தித்திப்பாய் தீராவினைகள் தீர என்ன ஆண்டாய் திருக்குடந்தையூரா உனக்கு ஆட்பட்டு முடியேன் என்ன முழல் வேணும் என்று முதல்ல இந்த நம்மாழ்வார் பாசுரம் ஆறாவதாழ்வான் விஷயமா இருக்கிற இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணி கொண்டு திருக்குடந்த தேசிகனிடத்திலே ஒரு சமயம் ரொம்ப பக்தியோட இந்த பாசுரம் திருக்குடந்த தேசிகனையே அனுசந்தானம் பண்ணுவதாக பாவிச்சுண்டு வழுத்தூர் ஆண்டவன் அந்த வழுத்தூர் சுவாமி வேதாந்த ராமானுஜ சுவாமி அவர் விழுந்து சேவிச்சு இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ண போது திருக்குடந்த தேசிகன்தான் அவரை சொன்னார் திருப்பி நான் ஆண்டவன் நீர்தான் ஆண்டவன் நான் ஆண்டவனா நீர்தான் ஆண்டவன் என்னை ஆண்டாய் திருக்குடந்தையூரான்றதுக்கு ஒரு 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 பரஸ்பரம் சம்பாஷணமாக சொன்ன வார்த்தை இது நானா நீர்தான் ஆண்டவன் இந்த சம்பிரதாயத்தை ரட்சிக்கிறதுக்கு சிஷ்யாலையெல்லாம் காப்பாற்றி தேசிக சம்பிரதாயத்தை விசேஷமாக இப்படி ரட்சிச்ச நீர்தான் ஆண்டவன் என்ற அர்த்தத்திலே நீர்தான் ஆண்டவன் நீர்தான் ஆண்டவன் அவர் சொன்ன வார்த்தை பின்னால் அவருக்கு அதே ஆண்டவன்றதான ஒரு பெயர் கொஞ்சம் பிரசித்தி அடைய ஆரம்பிச்சு அப்புறம் அதே திருநாமத்தை பின்னால் பெரிய பெருமாள் சன்னதியிலே ஆண்டவனே வாரும் என்று பெருமாள் வாக்காக அர்ச்சகர்கள் அழைக்க அதனாலே அவருக்கு ஆண்டவன்றதான திருநாமம் ஏற்பட்டது என்று இதை திருத்திரப்பூண்டி ஆண்டவன் ரொம்பவும் ரொம்ப மனசில் வச்சுண்டு தம்முடைய ஆச்சாரியரை வழுத்தூர் ஆண்டவனே எப்பவும் ஆண்டவன் ஆண்டவன் என்றே ஆண்டவன் இப்படி சாதிப்பார் ஆண்டவன் இப்படி எழு இருந்தாச்சு ஆண்டவன் இப்படி பிரபாவம் இப்படி இருந்தது இப்படி வழுத்தூர் ஆண்டவனே ஆண்டவன் ஆண்டவன் அவர் சொல்லி வந்து அதனால அவருக்கு பிறகு அவருடைய ஸ்தானத்துக்கு எழுதியிருந்த நம்ம திருத்திருப்பூண்டி ஆண்டவன் சீனிவாச ராமானுஜ மகாதேசிங்கன ஆண்டவன் ஆண்டவன் சொல்லிட்டு இருந்தா என்றதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சில பேர் மாத்திரம் அப்படி விவகாரம் பண்ணிட்டு இருந்த காலம் அது இப்படி சில பேர் மாத்திரம் விவகாரம் பண்ணிட்டு இருக்கச்சு இந்த ஆண்டவன்றதான திருநாம இவருக்கு தனி பெருமையா வந்து கொடுத்து அதனால ஆண்டவன்னாலே பெரிய ஆண்டவனைத்தான் ஆண்டவன் என்று சொல்லும்படியாக சம்பிரதாயம் ஒத்துண்டு கொடுத்தது ஆனா அப்போ அவருக்கு பெரியாண்டவன் திருநாமம் கிடையாது அவன் சீனிவாச மகாதேசிகன் சன்னியாசாசிரம திருநாமம் அதே சமயம் ஆண்டவன் என்று ஜகத்தில் பொதுவான திருநாமமாக இருந்தது இப்போ இவருக்கு ஆண்டவன் திருநாமம் ஏற்பட்ட போது இவருடைய ஆச்சாரியரான திருத்திருப்பூண்டி ஆண்டவன் கொஞ்ச காலம் வெள்ளியிருந்தார் இல்லவா அதனால அவருக்கு அப்போது பெரியாண்டவன் ஒரு திருநாமம் இருந்தது ஆனால் அவருடைய திருநாமம் அவர் திருநாட்டு கேளுனதுக்கப்புறம் மறைஞ்சு போச்சு அவருக்கு பெரியாண்டவன் திருநாமம் அவர் திருநாட்டு கேளுனதோடையே மறைஞ்சு போயிடுத்து அப்புறம் ஆண்டவன் என்ற திருநாமம் தான் இருந்தது அது நாம் இப்போ சொல்லக்கூடிய பெரியாண்டவனுக்கு இருந்தது ஆனால் இதே இந்த ஆண்டவன்றதான திருநாமம் இந்த சீனிவாச மகாதேசிகனுக்கு பெரியாண்டவன் எப்போ ஆச்சு என்றால் சின்னாண்டவன் அவதரித்த பிறகு ஆச்சு அதான் அங்கே விசேஷம் பெரியாண்டவன் இப்படி விசேஷமாக சுமார் 50 சம்வத்சரங்கள் ஆச்சரியமாக ரொம்ப ஞானானுஷ்டான வைராக்கிய சேவதி என்று கொண்டாடும்படியாக இருந்தார் ஞானானுஷ்டான வைராக்கிய சேவதி என்றதான பெருமை சாக்ஷாத் சுவாமிக்கு இருந்தது அதே பெருமையை சாக்ஷாத் சுவாமிக்கு இருந்த அதே பெருமையே யாருக்கு அடுத்தது ஜகத்தில் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சான்னா பெரியாண்டவனுக்கு தான் சொல்ல ஆரம்பித்தா ஞான அனுஷ்டான வைராக்கிய சேவதி என்றால் நிதி என்று அர்த்தம் அதுபோல பெரியாண்டவன் இருந்தார் பெரியாண்டவனுடைய சிஷ்யர்கள் பல பேரையும் பார்த்துருக்கோம் நாம அதில் பிரதானமான சிஷ்யாள்னு பெரியாண்டவனுக்கு சொன்னால் சின்னாண்டவன் பிரதான சிஷ்யர் அதே போல் காடந்தேத்தி ஆண்டவனும் பிரதான சிஷ்யர் அப்புறம் திருப்புக்குழி சுவாமி கிருஷ்ணதார தேசிகன் சொல்லுவாள் சுவச்சந்த நரசிம்மாச்சாரன் சுவாரி அதே போல் வாங்கல் சுவாமின்னு ஒருத்தர் சுண்டபாளையம் ராமபத்ராச்சார் கோபாலசமுத்திரம் நாராயணாச்சார் மீமிசல் நரசிம்மாச்சார் மன்னார் கோயில் கோபாலண்ணா மன்னார் கோயில் சுவாமி ஆச்சார் மன்னார் கோயில் வியாகரணம் ரங்காச்சார் மன்னார் கோயில் கிருஷ்ணமாச்சார் வெண்ணாத்தங்கிற ஸ்ரீனிவாச ஆச்சார் விளக்குடி வேதாந்தாச்சார் பிரம்மச்சாரி சுவாமின்னு சொல்ல முடியாது வேளியநல்லூர் நாராயணயதி இவரை தான் முன்னையே சொன்னோம் இவரை தான் இவருடைய திருவடியை ஆசிரயிச்சு வந்தவா தான் பவுண்டரிபுரம் சுவாமி சம்பிரதாயம்னு சொன்னோம் அது சின்னாமர் ராகவாச்சார் குறிச்சி கோபாலாச்சார் சின்னாமர் ரங்கநாதாச்சார் திருவீந்திரபுரம் கவிகுஞ்சரம் அட்டாவதானம் அனந்தாச்சார் ஒன்பத்துவேலி ஸ்ரீனிவாச கோபாலாச்சார் மேலப்பாளையம் ஸ்ரீரங்காச்சார் வில்லிபுத்தூர் பரவஸ்து வெங்கடாச்சார் திருக்குடந்த அக்னிஹோத்திரம் ஸ்ரீனிவாச தாத்தாச்சார் வங்கீபுரம் வஜ்ரகண்டம் ஸ்ரீனிவாசாச்சார் ஸ்ரீரங்கம் ஏழு திருமாளிக தாத்தாச்சார் கொடியாலம் சேஷாத்ரி ஐயங்கார்னு இதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன் இதே இதே பெரியாண்டவன் திருவடியில் தேரந்துராண்டவனும் ஆசிரியிச்சார். ஆனால் காலக்ஷேபம்லாம் இல்லை, அப்போ தேரந்துராண்டவனுக்கு ஒரு 10 திருநக்ஷத்திரம் தான் இருக்கும், சமாசிரணம் ஆச்சு. அப்படியே தேரந்துராண்டவனை விசேஷமாக கடாட்சிச்சாச்சு பெரியாண்டவன். அதை சொல்லுவா, இந்த குழந்தை மகானா பின்னாடி வருவான்னு பெரியாண்டவன் அப்போவே திருவுள்ள பட்டாச்சுன்னு சொல்லுவா. ஆனால் அப்போ அது ரொம்ப சின்ன குழந்தை தேரந்துராண்டவன், 10 திருநக்ஷத்திரம் தான். அதனால் அதை பற்றி அப்போ ரொம்ப பேசக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. பெரியாண்டவன் திருவடிவாரத்திலே ஆசிரியிச்சு நம்ம ஆச்சாரியாளாக இருந்தவானாலே நம்ம சம்பிரதாயத்தை, அது சின்ன ஆண்டவன், காடந்தேத்தி ஆண்டவன், தேரவந்துராண்டவன், வரிசையாக இந்த 3 பேருமே பெரியாண்டவன் திருவடியில் ஆசிரியிச்சு ஆச்சாரியாளாக வந்தவா. அதில் சின்னாண்டவன் அவர் ரொம்ப பெரியாண்டவனுடைய பிரபாவத்தில் ஈடுபட்டு, சின்னாண்டவன்றவர் இந்த பக்கம் காஞ்சிபுரத்தும் காஞ்சிபுரம் பக்கம் அவர் அவர் பெரியாண்டவன் திருவிழியை ஆசிரியித்து சமஸ்த காலக்ஷேபங்களையும் பண்ணி பரநியாசங்களையும் ஆகி பெரியாண்டவரிடத்துலேருந்து விடை கொண்டு போய் அப்புறம் ரொம்ப வருஷம் அவர் ஆசிரமத்துக்கு வரலை. அந்த காலம் அப்படி தான், அடிக்கடி வந்து போகும்படியான காலம் அல்ல அது. அவர் இந்த பக்கம் காஞ்சிபுரம் பக்கத்திலே தான் அவருக்கு வாசம் அவருக்கு, அதனால் வேலிநல்லூர் சங்கபுரம்னு சொல்லுவா. அதனால் இந்த பக்கம்தான் அவருக்கு வாசம். அதனால் பெரியாண்டவனுக்கு சின்னாண்டவனை இப்படி இந்த சுவாமி இருந்த அந்த முகமே கூட மறந்து போயிடுத்து. அது சொல்லுவா பின்னாடி சொல்கிறேன். ஆனால் இந்த சுவாமி வந்தார், ஆசிரியிச்சார், ரொம்ப ஞாதாவாக இருந்தார், ரொம்ப விசேஷ இதுவாக இருந்தார், ரொம்ப நல்ல சிஷ்யராக இருந்தார்னு பெரியாண்டவனுக்கு திருவுள்ளத்தில் இருந்துட்டு இருந்தது. இப்போ ஆச்சாரியருக்கு பெரியாண்டவனுக்கு ஒரு 50 சம்வத்சரம் ஆயிடுத்து, அது சன்னியாசியாகவே 50 சம்வத்சரம், 80 திருநக்ஷத்திரம் ஆயிடுத்து. அப்போது பெரியாண்டவன் அதுக்கு மேலே ரொம்ப கவலைப்பட ஆரம்பித்தார், இனிமேல் இந்த சம்பிரதாயத்தை யார் ரட்சிக்க போகிறா, இப்போ நம்ம ஆசிரியிச்சாலே இத்தனை பேர், 1000 பேர் நம்மளை ஆசிரியிச்சாலே, அவளுடைய குழந்தைகள்லாம் இனிமேல் யாரை வந்து ஆசிரியிப்பா, இது ஒருவேளை நம்மோடையே இது முடிஞ்சு போயிடுமோ என்று அப்போது அவருக்கு ஒரு கவலை. ஆனால் இருந்தாலும் அது யாரையும் அப்படி நியமிக்கக்கூடிய அளவில் பெரியாண்டவன் தன்னுடையதான அந்த வைபவத்துக்கு குறைவில்லாத ஒரு ஆச்சாரியனை நியமிக்கணும்னு பார்க்குறார். ஆனால் சிஷ்யாளுக்கும் பயமாக இருக்குது, பெரியாண்டவனுடைய ஸ்தானத்துக்கு ஈடாக நாம் ஒருத்தர் எப்படி நிற்க முடியும் என்றதுனால யாரும் சிஷ்யாலும் ஒத்துக்கலை. ஆச்சாரியனும் யாரையும் நியமிக்கிறதுன்னு தெரியாமல் இருந்தார், சிஷ்யாலும் பெரியாண்டவனுக்கு ஈடாக எப்படி எப்படி ஒரு வசிஷ்டர் என்றால் வசிஷ்டருக்கு ஈடாக ஒருத்தர் வசிஷ்டருடைய ஸ்தானத்தில் போய் நிற்க முடியுமா, எப்போவுமே தேசிகனுக்கு ஈடாக ஒருத்தர் இன்னொரு தேசிகன் போலேன்னு இன்னொருத்தரை சொல்ல முடியுமா, பாஷ்யக்காரர் போலேன்னு இன்னொருத்தரை சொல்வதற்கு எவ்வளவு கூச வேணும். அதுபோலன்னா ஆண்டவன் போலே என்று சொல்ல முடியாத அடுத்தவர ஒருத்தரும் அந்த ஸ்தானத்துக்கு வர்றதுக்கே பயந்தா. பெரியாண்டவனுக்கும் யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியல, ஏன்னா அப்பேற்பட்ட வழுத்தூர் ஆண்டவனை சேவித்தவர், அப்புறம் இப்படியான ஆச்சாரியாலெல்லாம் சேவிச்சுட்டு ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு யாரை கொடுக்கலாம்னு பார்த்தா யாரை கொடுக்கலாம்னு அவருக்கும் புரியவே இல்லை. இது எல்லா சமயத்திலையும் எல்லா காலத்திலையும் எல்லா ஆச்சாரியாளுக்கும் வரக்கூடியதான குழப்பம்தான். அந்த குழப்பம் பெரியாண்டவனுக்கும் இருந்தது, யாரை பெருமாள் நியமிக்க போகிறாரு தெரியலையே, இனிமேல் இந்த சம்பிரதாயத்தை எப்படி ரட்சிக்க போகிறோம், யாரை கொண்டு நியமிக்க போகிறோம்னு தெரியலையேன்னு ரொம்ப குறையாக எழுந்திருந்தார். இப்படியே திருநாட்டுக்கு போயிட்டால் அதுக்கப்புறம் பெரிய அனர்த்தம்தான், அதனால் என்ன செய்வதுன்னு தெரியல, 80 திருநக்ஷத்திரம் ஆயிடுத்து, இனிமேலும் சாஸ்வதமாக நாமே இருப்போம்னு கிடையாது, அது எல்லா ஆச்சாரியாளுக்கும் அந்த ஒரு பயம் உண்டு. அதனால் பெரியாண்டவன் ஒரு 3 பேரை திருவுள்ளப்பட்டாச்சு, அந்த 3 பேரை திருவுள்ளப்பட்டாச்சு. அவளுக்கு ஒரு ஒரு இலையில் திருமண் கட்டிய மடித்து சுற்றி அவள் இருந்த ஊர்களுக்கு அனுப்பிச்சாச்சு. அவள் யாரும் பக்கத்தில் இல்லை, அவள்லாம் எல்லாரும் அவாவா ஸ்ரீ கிராமங்களில் எழுந்தவள் இருந்து அவள் ஞான அனுஷ்டானங்களை அனுப்பிச்சுட்டு அப்படி இருந்தாவா. அதில் சுவாமி 3 திருநாமங்களுக்கு அனுப்பிச்சாச்சு, அதில் சின்னாண்டவன் ஒத்தர் மேற்கொண்டு இந்த விஷயம் சொல்ல போகிறோம். அது சின்னாண்டவன் ஒருத்தர், அப்போது அவருக்கு வேலிநல்லூர் ஸ்ரீனிவாசராகவாச்சார்னு திருநாமம் அவருக்கு அனுப்பிச்சாச்சு. அதே போல் இன்னும் 2 சுவாமிகளுக்கு அனுப்பிச்சாச்சு, அவள் திருநாமம் எனக்கு மறந்து போயிடுத்து. அவள் 3 பேருக்கு அனுப்பிச்சாச்சு, அது 3 பேரில் அந்த 2 சுவாமிகளும் ஆச்சாரியன் பிரசாதம் அனுப்பிச்சிருக்கார், நமக்கு அனுப்பிச்சிருக்காருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த திருமண் கட்டிய வாங்கி வச்சுட்டு அவள் திருமண் கட்டிய அவள் சாத்திக்கிறதுக்கு வச்சுட்டு விட்டான். சின்ன சின்னாண்டவன் மாத்திரம் ஆச்சாரியன் திருமண் கட்டிய எதுக்கு அனுப்புகிறார், திருமண் காப்பு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன, ஏதோ திருவுள்ளமாக இருக்கிறது, நம்ம சம்பிரதாயத்துக்கு பெருமாள் மாத்திரம், திருமண்னா பெருமாள், அதனால் பெருமாளோடைய தாயாரையும் சேர்த்து தான் நம்ம ஸ்ரீ வைஷ்ணவாள் இந்த திருவுள்ளமாக இந்த சம்பிரதாயத்துக்கு, இந்த வடகள சம்பிரதாயத்திற்கு பெருமாளும் தாயாரும் தெய்வம் என்று நமக்கு மனசில் பட்டிருக்கான்னு ஏதோ அபிப்பிராயம் போல இருக்கு. அதனால் இது நமக்கு திருமண் காப்பு அனுப்ப வேணும்னு அனுப்பலை, வேறு உத்தேசமாக அனுப்பிச்சிருக்கார். அதனால் என்ன உத்தேசமாக இருக்கட்டும், திருமண் காப்போட ஸ்ரீசூர்ணத்தையும் சேர்த்து வச்சு திருப்பியும் ஒரு இலையில அதை ஒரு பொட்டலமாக்கி அதை அந்த சுவாமி எந்த பெரியாண்டவன் எந்த சுவாமியை அனுப்பிச்சாரோ எந்த சிஷ்யர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாரோ அந்த சுவாமிகிட்டேயே உடனேயே இதை திருமணோட ஸ்ரீசூர்ணத்தையும் சேர்த்து அதை இலையில சுற்றி ஆச்சாரியால் அனுப்பிச்சா ஆச்சாரியாளிடத்துல இதை திருப்பி சமர்ப்பிச்சிருங்கோ, இதுதான் திருவள்ளமாக இருக்கும்னு நினைக்கிறேன், மனசில் பட்டிருக்கா, நமக்கு பெருமாளும் தாயாரும் சேர்ந்து நமக்கு திவ்ய தம்பதிகள், அவாளே சரஞ்ச தம்பதிகள், அவாளே சேஷி தம்பதிகள்னு மனசில் பட்டிருக்கான்னு திருவள்ளப்பட்டு அனுப்பிச்சிருக்கார் போல தான் இருக்குது, வேறு ஒன்றும் இதுக்கு காரணம் இருக்காது. அதனால் இல்லை, இந்த திருமண் காப்பை ரட்சிக்கிறதுக்கு திருமண் காப்பை ரட்சிக்கிறதுக்கு ஸ்ரீசூர்ணமும் தேவை, ஏன்னா வெறும் திருமண் காப்பை யாரும் தரிச்சுக்க மாட்டா. அதனாலே திருமண் காப்பு என்று ஒன்று தரிக்க வேணுமானால் அது ஸ்ரீசூர்ணத்தோடே தரிக்க வேணும். அதனாலே திருமண் காப்புக்கும் ரக்ஷையாக இருக்கக்கூடியது ஸ்ரீசூர்ணம் தான். இப்படி பல உத்தேசங்களை வச்சு ஆச்சாரியர் வேற ஏதோ அபிப்பிராயத்தோடு அனுப்பிச்சிருக்கார். எதுவாகவும் இருக்கட்டும், திருமண் காப்பு தனியாக நமக்கு வந்தது, நாம் ஸ்ரீசூர்ணத்தை அதுக்கும் ரக்ஷையாக அனுப்பலாம் என்று திருவள்ளப்பட்டு அதை வந்தவர்கிட்டயே அதை கட்டி கொடுத்து அனுப்பிச்சுட்டார். இது அவர் பெரியாண்டவரிடத்துல போய் அந்த சிஷ்யை சமர்ப்பித்தார். மற்ற ரெண்டு சிஷ்யாளுக்கும் அனுப்பிச்ச திருமண் காப்பு வந்து சேரவே இல்லை. இந்த திருமண் காப்பு ஸ்ரீசூர்ணம் இதுதான் திரு ஸ்ரீசூர்ணத்தோடே வந்து சேர்ந்தது. பெரியாண்டவனுக்கு ரொம்ப சந்தோஷம், நாம் என்ன அபிப்பிராயத்தோட அனுப்பிச்சோமோ அந்த அபிப்பிராயத்தினுடைய சூக்ஷ்மத்தை தெரிஞ்சின்றவர் இவர் ஒருத்தர் தான். அதனால் இவருக்கு நாம் அடுத்தது ஸ்தானத்தை கொடுக்கணும் என்று திருவுள்ளப்பட்டு இருந்தார். ஆனால் இருந்தாலும் அதையும் சொல்லலை. இப்போ இந்த மாதிரி இந்த வேலிநல்லூர் சங்கபுரம் ஸ்ரீனிவாச ராகவாச்சாருக்கு தான் ஸ்தானம் கொடுக்க போகிறேன் என்றெல்லாம் சொல்லலை. ஆனால் பொதுவாக ஆச்சாரியர் வருத்தப்படுறார், நம்ம சம்பிரதாயத்துக்கு அடுத்தது யார் உண்டுன்னு வருத்தப்படுறார் என்று வருத்தத்தை மாத்திரம் அப்பப்போ சிஷ்யாளிடத்திலே சொல்லி ஆகுமாம் பெரியாண்டவன். இது நம்ம திருக்குடந்தாண்டவன் கூட பல முறையும் இதே போலே வருத்தப்பட்டாச்சு, அடியேனும் கேட்டிருக்கேன் என்ன பண்ண போகிறோம், மேற்கொண்டு பெரியாண்டவன் என்ன திருவுள்ளப்படுறாரோ தெரியல, ஒருத்தரும் ஸ்தானத்துக்கு வரலை வரமாட்டேன்றா, தகுந்தவாளாக நியமிக்கணும்னு பார்த்தா ஒன்றுமே அமையலையே, என்ன பண்ணுறது என்று தன் திருவாக்காலே கவலைப்பட்டு அடியேன் கேட்டிருக்கேன். அதே போல் சில பேருடைய திருநாமங்கள்லாம் சொல்லுவார், இவரை சொன்னால் இவாள்லாம் ஒருத்தரும் யாரும் ஒத்துக்க மாட்டேன்றா என்றெல்லாம் கூட சொல்லுவார். அவன் பெரியாண்டவன் சன்னதியிலே போய் பிரார்த்திச்சு விழுந்து சேவிச்சு ரொம்ப கையகூப்பிண்டு அப்படியே ரொம்ப கவலையோடு பெரியாண்டவன் இடத்துல பிரார்த்திச்சாகும். இதுபோல் நேரடியாக பார்த்துருக்கேன், இப்படியான ஒரு கஷ்டம் பல ஆச்சாரியாளுக்கு இருந்திருக்கு, அதில் பெரியாண்டவனுக்கும் அந்த கஷ்டம் இருந்திருக்கு. இவ்வளவு சிஷ்யாள் நம்மளை வந்து ஆசிரியிச்சாலே இவாளுக்கு யாரை காட்டி கொடுக்க போகிறோம்னு அவருக்கு ஒரு கஷ்டம் இருந்திருக்கு. அவருடைய சிஷ்யாளில் அப்போது ரொம்ப பிரதானமாக ரொம்ப பிரமாதமாக வைபவத்தோடு ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு தகுந்து வாழான்னு பார்த்தா அப்போது இந்த இவரும் எழுந்திருந்தார். அப்போது காலந்தேத்தி ஆண்டவன் பின்னாடி வந்தார் இல்லையா, அவரும் தான் எழுந்திருந்தார். ஆனால் இருந்தாலும் அவர் அப்போது ஆச்சாரிய ஸ்தானத்துக்கு வருவதா இல்லை, அவர் சர்வதா வருவதாகவே இல்லை. நமக்கு அந்த யோக்கியதை கிடையாது, பெரியாண்டவனுடைய ஸ்தானத்துக்கு வருவதற்கு நமக்கு யோக்கியதை கிடையாதுன்னு ஒதுங்கி இருந்தார். அப்புறம் பின்னாலே சின்னாண்டவனுக்கு பின்னாலே அப்புறம் கூட ஒரு 12 வருஷம் கழிச்சு தான் எழுதினார் அவர். ஆனால் அது காலந்தேத்தி ஆண்டவனுக்கு பெரியாண்டவனிடத்துல எத்தனை கௌரவம்னா, அது ஒரு திருஷ்டா ஒரே ஒரு சின்ன சரிதி இப்பயே சொல்கிறேன். காலந்தேத்தி ஆண்டவன் ரொம்ப மகா சித்தராக எழுந்தருள் இருந்தார். அவருடைய சரித்திரம் வரைச்சே பார்க்க போகிறோம். ரொம்ப பெரிய சித்தராக எழுதியிருந்தார். எவ்வளோ பெரிய சித்தர்னா மந்திரம் அவருக்கு வசம், மந்திர தேவதைகளெல்லாம் வசம் அவர். அவர் நிருசிம்ம மந்திரத்திலே சித்தி பெற்றவர், ஹைகிரீவ மந்திரத்திலே சித்தி பெற்றவர், திருவட்டாட்சரத்திலே சித்தி பெற்றவர், இப்படி சுதர்சன மந்திரத்திலே சித்தி பெற்றவர்னு இந்த மந்திரங்கள் ஒன்று ஒன்று சித்தி அடைஞ்சாலே அமோகமாக இருக்கும்னு இத்தனை மந்திரங்களிலையும் சித்தி அடைஞ்சவர் அவர். அதனால் இது இதுவும் போக இன்னும் அநேக மந்திரங்களிலே சித்தி அடைஞ்சவர். அதனால் அவ காடந்தேத்தி ஆண்டவன் பல்லக்குன்னு ரொம்ப அந்த காலத்திலே ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்படின்னு சொல்லுவா. அந்த சுவாமி கிரகஸ்தராகல் இருக்குச்சே, காடந்தேத்தி ஆண்டவன் அவருக்கு ராஜாக்கள் அவரை மரியாதை பண்ணி அவருக்கு ஒரு பல்லக்கு கொடுத்துருந்தா. அந்த பல்லக்கில் சுவாமி ஏழி உட்கார்ந்தார்னா அந்த பல்லக்குக்கு எத்தனை பேர் வேணுமோ அத்தனை பேர் அதை தூக்க வேணாம். அதை இப்போ ஒரு பல்லக்குன்னா ஒரு பல்லக்குக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பக்கம் அட்லீஸ்ட் ஒரு எட்டு பேர், நாலு பக்கத்துக்கு ரெண்டு ரெண்டு பேராவது எட்டு பேராவது மாற்று தோல் போட்டுக்கிறதுக்கு என்ன ஆள் வேணுமோ இல்லையோ, அவ்வளவுலாம் ஒன்றும் இல்லை. ஒரு பக்கம் ரெண்டு பக்கம் யாராவது தூக்கினா போகும், மற்ற ரெண்டு பக்கம் தூக்கவே வேணாம், யாருமே தூக்க வேண்டாம், அது பல்லக்கு தானே கிளம்பிடுவோம். ஏன்னா சுவாமியினுடையதான பிரபாவத்துக்கு ஈடுபட்டு தேவதைகள் வந்து தூக்குவாளாம், மந்திர தேவதைகள் தூக்குவான்னு சொல்லுவா. இதே போல தான் அவர் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். ஒரு ஊரை விட்டு வெளியில் கிளம்பினார்னா அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு அவருக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஏன்னா தேவதைகள் பல்லக்கு தூக்குவதுனால உடனே ரொம்ப சீக்கிரமாகவே இன்னொரு ஊருக்கு போயிடுவார். அப்படி க்ஷண காலத்தில் வெவ்வேறு ஊருக்கு சஞ்சாரம் பண்ண அந்த மாதிரி ரொம்ப அபூர்வமாக எழுதியிருந்தார் கடந்தேத்தி ஆண்டவன் பூர்வாசிரமத்தில். அவர் பெரியாண்டவரிடத்துலேயே காலக்ஷேபம் பண்ணியிருந்தார். அப்புறம் பெரியாண்டவரிடத்துலே பரநியாசம் பண்ணிக்கிறதுக்காக எழுதினார். பரநியாசம் பண்ணிக்கிறதுக்காகவும் வரச்சேவும் அப்படித்தான் பல்லக்கில் வந்தார். அப்போ பெரியாசிரமம் அப்போ ஏற்பட்டாச்சு. பெரியாசிரமம்னு ஆண்டவன் ஏற்பட்டாச்சு, அங்கே ஆசிரமம் ஏற்பட்டாச்சு. அந்த பெரியாசிரமத்துக்கு கொஞ்சம் தூரத்தில் பல்லக்கை இறக்கி அதுலேருந்து பல்லக்கிலேருந்து இறங்கி வந்து அப்புறம் ஆச்சாரியாளோட இருந்து சில நாள் இருந்து ஆச்சாரியனிடத்துலேயே பரநியாசமும் பிரார்த்திச்சு பரநியாசமும் ஆச்சு. ஆனதுக்கப்புறம் அப்புறம் சில நாள் இருந்துட்டு அப்புறம் ஆச்சாரியரோட ஆச்சாரியர் விட்டு நியமனம் வாங்கிட்டு கிளம்பி போய் பல்லக்கில் போய் உட்காந்துட்டு அப்படி கிளம்பணும்னு பார்த்தாருன்னா பல்லக்கு கிளம்பவே இல்லை. ஏன்னா ஒரு மந்திர தேவதையும் வரலை, ஒரு தேவதையும் வந்து அவரை தூக்கவே இல்லை. இது என்ன இப்படி விக்ரமாகி போச்சு, என்னவோ விக்ரமாயெடுத்து சரி எதற்கும் இன்னைக்கு புறப்பட வேண்டாம்னு சொல்லி திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்து திருப்பியும் பெரியாசிரமத்துக்கு வந்தார். அப்போ ஆண்டவனை சேவிச்சார். ஆண்டவனை சேவிச்சா ஆண்டவன் கேட்டாச்சு, என்ன பல்லக்கு கிளம்பலையான்னு கேட்டாச்சு. பெரிய ஆண்டவன் காடந்தேத்தி ஆண்டவன் கேட்குறார். அப்போ காடந்தேத்தி ஆண்டவன் கிரகஸ்தர், பெரிய ஆண்டவன் கேட்குறார் என்ன பல்லக்கு கிளம்பலையான்னு கேட்டார். அவருக்கு அப்படியே திக்குன்னு தூக்கி போட்டுச்சு. ஆண்டவனுக்கு எப்படி தெரியும் பல்லக்கில் கிளம்பலன்னு? ஆமாடி என் பல்லக்கு கிளம்பலை அப்படின்னார். இனிமேல் பல்லக்கு கிளம்பாதுன்னார் பெரிய ஆண்டவன். அவங்க என்ன மகிமை, அவர் மந்திர சித்தி பண்ணி வச்சிருக்கார். அந்த மந்திர சித்தியை இந்த மகான் அதை வாங்கிட்டு விட்டார். இவர் சொன்னார், இந்த சித்தியெல்லாம் வாங்கிட்டு விட்டேன், இனிமேல் இது போல் அதிசயங்கள்லாம் பண்ணக்கூடாது, அது நம்ம பெரியவாளுக்கு இஷ்டம் இல்லை, ஆச்சரியங்களை பண்ண மாட்டா பெரியவா. அதாவது இயற்கைக்கு புறம்பான ஆச்சரியங்களை பண்ணி காட்டுவது, அதனாலே வரக்கூடியதான சௌகரியங்களை அனுபவிக்குது, அதனாலே வரக்கூடியதான பெருமைகளை ஜனங்களுக்கு காட்டி கொடுப்பது என்பதெல்லாம் இது மாதிரியான சித்தி வேலைகளெல்லாம் சித்து வேலைகள்னு சொல்கிறது. இந்த சித்து வேலைகளெல்லாம் பெரியவா செய்ய மாட்டா, செய்யக்கூடாதுன்னு நினச்சிப்பா. ஏன்னா எந்த சித்து வேலையாக இருந்தாலும் எந்த அதிசயமாக இருந்தாலும் அதெல்லாம் வெறும் பிராகிருதம். அதாவது இப்போது ஒரு ஒரு சாதாரணமாக பார்ப்போம், ரிஷிகள்லாம் இப்போ விஸ்வாமித்திர கூட ஜகத்தை சிருஷ்டி பண்ணினார், புது ஜகத்தையே உண்டாக்கினார் என்று, இதெல்லாம் எதுவும் ஆத்ம வஸ்து கிடையாது, எல்லாம் அனாத்ம வஸ்து. எவ்வளவு ஆச்சரியம் உண்டாக்கினாலும் அனாத்ம வஸ்துக்களுக்கு தான் ஆச்சரியத்தை உண்டாக்கலாம், இப்படி ஆத்ம வஸ்துக்களுக்கு ஒரு ஆச்சரியத்தையும் உண்டாக்க முடியாது. அதனால எத்தனை அதிசயமாக இருந்தாலும் எல்லாம் அனாத்ம வஸ்துக்களை உருமாற்றுவது, இல்லைன்னா ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துலேயே மாற்றுவது, ஒரு வஸ்துவை இன்னொரு வஸ்துவாக ஆக்குறது, சின்னதை பெருசாக்குறது, பெருசை சின்னதாக்குறது, இல்லை மழையை வள வைக்கிறது, திடீர்னு எரியும்படியாக பண்ணுறது, ஜலஸ்தம்பம், சூரியஸ்தம்பம், வாயுஸ்தம்பம், அக்னிஸ்தம்பம், எதுவாக இருந்தாலும் எல்லாம் பிராகிருதமான காரியங்கள். அதாவது அனாத்ம வஸ்துவான பிராகிருத திரவியத்தை கையாளுவது தான் சித்து வேலைன்னு பேர். இந்த ஆத்ம வஸ்துவை கையாளுவதுன்றது ஒரு நாளும் கிடையாது. ஏன்னா ஆத்மா பகவான் ஆத்மா ஆத்ம வஸ்துவை கையாளுவது என்பது ஒரு ஆத்மாவுக்கும் ஆகாது, அது பகவானால் தான் முடியும். அதனால் இந்த சித்து வேலைகள்லாம் பிடிக்காது பெரியவாளுக்கு. இதெல்லாம் மோட்சத்துக்கு வழி அண்ணு, அர்ச்சராதி வழிக்கு செய்ய அனுப்பக்கூடியதான காரியம் அண்ணு. எல்லாம் இதே பிரபஞ்சத்துக்குள்ளேயே பிரபஞ்சத்திலே இருக்கிற பதார்த்தங்கள் பஞ்சபூதங்களை இதெல்லாம் பிரமிக்கும்படியாக செயல்படுத்தி கொள்வது தான் சித்து வேலை. இதை கண்டு ஆச்சரியப்படுவது மற்றவாளாக இருக்கலாமே ஒழியோ, இது பகவத் அனுபவத்துக்கு விரோதியாக இருக்கும், நமக்கும் ஒரு கர்வத்துக்கு ஒரு காரணமாக இருக்கும். இதனாலே ஆத்மாவுக்கு வரக்கூடியதான ஸ்ரேயஸ் ஒன்றும் இல்லை என்பதனாலே எந்த சித்து வேலையும் செய்ய மாட்டா. பெரியாண்டவன் இவ்வளவு பெரிய மகாபிரபாவமாக இருந்து இவ்வளோ அஷ்டாட்சரத்திலே ஜெயிச்சவராக இருந்தாலும் அவருக்கு தெரியாததான சித்து வேலை கிடையாது, ஆனால் எதுவும் செய்ய மாட்டார். அதுவும் போகாமல் அதுவும் போகிறல, இந்த காணந்தேத்திய ஆண்டவன் இப்படி நம்ம சிஷ்யராக இருந்து இவ்வளவு சித்து வேலைகள்லாம் ரொம்ப ஜெயிச்சுருக்காரு என்று பார்த்து இவருக்கு இது மாதிரியான சித்து வேலைகளினாலே ஆத்ம நிஷ்டை குறையக்கூடாது. அதான் நாம் பகவத் சேஷபூத்தாள், பகவானுக்கு தாசபூத்தாள், எதுவும் செய்வதாயிருந்தாலும் பகவான் செய்வித்து கொள்வதை பார்த்து இது பகவத் காரியமாய் பகவான் திருவுள்ளமாய் நடப்பது என்று ஏற்றுக்கொள்வது தானே ஒழிய, அதே பகவானை காட்டில் நாமும் எது செய்து கொள்கிறோம் என்றதான ஒரு அகங்காரத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியதான அது சித்து வேலை. இவர் என்ன பண்ணார், இந்த அவருடையதான அந்த வைபவத்தை பறிச்சுட்டார் பெரியாண்டவன். காலந்தேத்திய ஆண்டவனுடைய வைபவத்தை பறிச்சுட்டார். அது அவருக்கு முதல்ல தெரியல. இங்கேருந்து போனவர் அது பல்லக்கில் உட்கார்ந்தவர் பல்லக்கு கிளம்பலன்னு திரும்பி வந்துவிட்டார். பெரியாண்டவன் கேட்டார், என்ன பல்லக்கு கிளம்பலையா, இனிமேல் கிளம்பாது, எந்த சித்து வேலையும் செய்யாத என்று உத்தரவிட்டாச்சு. அதே போல அடியேன் என்று சொல்லி அதற்கப்புறம் காலந்தேயத்தை ஆண்டவன் பரிபூர்ணமாக, அதுதான் ஒரு பெரிய விஷயம். இன்னும் ஆச்சாரியால் ஒரு உத்தரவு போட்டால் எவ்வளவோ சாமானிய உத்தரவாக இருக்கும், அந்த உத்தரவையுமே ஒருத்தரும் கடைபிடிக்க மாட்டா. இது இந்த காலத்தில் ஒரு ரீதி ரொம்ப சாதாரண உத்தரவாக இருக்கும். அது அந்த உத்தரவையுமே கூட ஆச்சாரியன் நம்முடைய நன்மைக்காகத்தான் சொல்கிறார், அதனாலே அந்த காரியத்தை செய்யலாமே செய்யக்கூடாதுன்னு சொன்னால் கூடாதேன்னு. இந்த காலத்தில் ஆச்சாரியன் இனிமேல் சந்தியாவந்தனம் பண்ணாமல் இருக்காதப்பா, அது பிராமண லக்ஷணம் இல்லை, இவ்வளவு நாள் பண்ணையோ பண்ணலையோ இனிமேல் தவறாமல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஸ்தியில் இந்த ஆச்சாரியன் ரொம்ப கடுபடியெல்லாம் சொல்கிறாருன்னு சொல்லாம் வரமாட்டா. இப்போ அந்த மாதிரியான நிலைமை இல்லையா. அதே போல தான் ஆகார நியமங்கள் ஆச்சாரியர் சொன்னால் யாரும் கேட்க மாட்டா. அதுதான் இருக்கட்டும் இல்லையா. ஏதோ நாம் நம்ம வைஷ்ணவாளிடத்துல சேர்ந்துக்கணும், மற்றவாளிடத்துல இருந்து ஓரளவு கூடிய மட்டும் விலகி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி முடியும் இந்த காலத்தில் அப்படின்னுவா. இப்படி சாதாரண ரொம்ப சாதாரண விஷயத்துக்கு இதே ஆச்சாரியன் ஒரு கைங்கரியத்தை நியமிச்சா, பெருமாள் கைங்கரியத்துக்கு நியமிச்சா இந்த ஆச்சாரியன் ரொம்ப செலவு சொல்கிறார் அப்படின்னு திரும்பி ஆச்சாரியன் இடத்துல வரத்துக்கே பயப்படுவா இப்படிலாம் ரொம்ப. ஆனால் இந்த சுவாமி அவர் எவ்வளவோ பாவம் பட்டினி இருந்து தபஸ் பண்ணி எத்தனையோ ஆவருத்தி பண்ணி எத்தனையோ ஜபிச்சு எத்தனையோ தர்ப்பணம் பண்ணி அன்ன ஆகாரம் இல்லாமல் இவ்வளவு சிரமப்பட்டு சம்பாதிச்சதான இத்தனை சித்திகளையும் பெரியாண்டவன் க்ஷணத்திலே பறிச்சுட்டா, ஆச்சாரியர் நமக்கு நன்மை தான் செஞ்சார் நல்லது தான் செஞ்சார் என்று அதை மனப்பூர்வமாக ஏற்றுண்டு காலந்தேத்திய ஆண்டவன் அதற்கப்புறம் அவர் எந்த சித்திகளையும் செய்யவே இல்லை. எந்த சித்திகளாக எந்த ஆச்சரியத்தையும் அதற்கு முன்னால் அவருக்கு சதாவதானம் சுவாமின்னு பேர். அவர் நூறு கான்சன்ட்ரேஷன் ஒரே சமயத்தில் பண்ணுவார். அது அவர் பிரபாவம் வரைச்சே சொல்லணும். அந்த மாதிரி சதாவதானம் காலையிலாம் பண்ணுவார் அவர். ராஜசபைகளெல்லாம் போய் சதாவதானம் பண்ணி காண்பிப்பார். மெஜிஷியன் போல சதாவதானங்கள்லாம் பண்ணி காமிப்பார் அவர். சதாவதானம்னா ஒரே சமயத்தில் 100 காரியத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுறது. அதாவது ஒரு கவிதை எழுவது, கவிதை எழுதுறது, கணக்கு போடுறது, அப்புறம் எத்தனை மணி அடிக்கிறான்னு கவனிக்கிறது, தன்னை நம்ம முதுகில் எத்தனை புஷ்பத்தை எழுதியறான்னு பார்க்கறது, இப்படி வரிசையாக 100 காரியம் பண்ணி காண்பிப்பார் ஒரே சமயத்தில். அதெல்லாம் ரொம்ப பிரமிப்பான காரியம் அது. அப்படி இருந்த சதாவதானம் சுவாமியாக இருந்து இவ்வளவுலாம் சித்து வேலையெல்லாம் இவ்வளவு சாமர்த்தியங்கள்லாம் வச்சுட்டு இருந்தவர் மொத்தத்தையும் நிறுத்திட்டார் காலந்தே. அது அந்த ஆச்சாரியாளிடத்தில் பெரியாண்டவனுடைய இடத்துல இருக்கிற அந்த விஸ்வாசத்தையும் அந்த பெரியாண்டவனுடைய மகிமையும் நினச்சி பார்க்கணும் அந்த காலந்தேயத்தை அந்த மாதிரி. ஆனால் அவரும் இப்போ பெரியாண்டவனிடத்துல இருக்கிற அந்த கௌரவத்துக்கு சொல்கிறேன், ஆச்சாரியாள் இன்னொரு ஆச்சாரியனை தேடுறாருன்னு வரைச்சே ஒதுங்கிட்டார் அவர். அது பெரிய ஆண்டவனுக்கு ஈடா முடியுமா? எப்படி ஒரு இன்னொருத்தர் பண்ண இன்னொருத்தருடைய மந்திர சக்தியை இன்னொருத்தர் வாங்கக்கூடிய அளவில் இருக்காருன்னா அவர் எப்பேற்பட்ட மகரிஷியாக இருக்கணும். பெரியாண்டு இப்போ யாரும் அவரை ஒத்துக்கவே இல்லை. இதில் ஆண்டவன் ரொம்ப கவலைப்பட்டாருது, ரொம்ப திருமேனி சிரமப்பட்டாருது. இனிமேல் என்ன கா யார் கா சம்பிரதாயத்தை ரட்சிக்க போகிறாளும்னு ரொம்ப கஷ்டப்பட்டாருது அப்படின்னு கேட்டபோது அப்படியே அதை இது முதல்ல அவர் திருமண அனுப்பிச்ச போது இந்த திருவுள்ளம்னு தெரியல சின்னாண்டவனுக்கு. ஆனால் இதை இப்படி கேட்டாருதுன்னு தெரிஞ்ச உடனே ஆமாம், அன்னைக்கு ஆச்சாரியன் நம்ம இது இது திருவுள்ளமாக தான் நியமிச்சிருக்கார் போல இருக்கு. இந்த திருமண் காப்பை ரட்சிக்கிறதுக்கு எப்படி ஸ்ரீசூர்ணம் தேவைன்னு அன்னைக்கு அபிப்பிராயப்பட்ட நம்மிடத்திலே ஒரு சூச்சகமாக அனுப்பிச்சாரோ அதே போல நம்ம என்னுடைய இந்த ஆச்சாரியால் கொடுத்த மகாதனமான இந்த சம்பிரதாயத்தை ரட்சிக்கிறதுக்கு ஒருத்தர் அபேட்சிக்கிறேன் என்று ஆசைப்பட்டு தான் அன்னைக்கு அனுப்பிச்சார் போல இருக்கு. ஆனால் இருந்தாலும் தானே சொல்லி கூப்பிடுவதை காட்டிலும் நாமே போய் கேட்கணும். என்ன விஷயம்? சந்நியாசம். ஒருத்தரை பார்த்து நீ சன்னியாசி ஆயிடு என்று சொல்வதனாலே சன்னியாசிய சந்நியாசத்துக்கு உண்டான வைராக்கியம் வந்துடாது. அதனால் அவர் நாமே போய் பிரார்த்திக்க வேணும், சன்னியாசத்தை பிரார்த்திக்க வேணும். ஏன்னா சன்னியாசத்துக்கு உண்டான வைராக்கியம் நம் மனசில் வரணும். சன்னியாசியாக இருந்து வாழ வேணும் என்கிறதான சிரமங்களை தான் வந்து அதை ஒரு பாரமாக நினைக்காமல் அது நமக்கு கடமையாயும் அது ஒரு சௌக்கியமாக நினைக்கக்கூடியதான மனோபாவம் நமக்கு வேணும். அதனாலே ஆச்சாரியர் நம்மிடத்துல நேரே சொல்லாமல் இதுக்கு சூச்சகமாக சொல்லியிருக்கார். அதனால் நாமே போய் பிரார்த்திக்கணும்னு என்று உடனே புறப்பட்டாச்சு. இந்த அந்த செய்தி கேட்ட உடனே அப்படியே போட்டது போட்டபடி அதுதான் சொல்லியிருக்கா, பரித்தியக்தாமயாலங்கா மித்ராணிச்ச தனானிச்ச. எப்படி அந்த விபீஷண ஆழ்வான் லங்கையை விட்டு புறப்பட்டு பெருமாளிடத்திலே வந்து சரணாகதி பண்ணும்போது பரித்தியக்தாம எல்லாரையும் விட்டு வந்தேன், என்னுடைய பத்னியை விட்டு வந்தேன், பிள்ளைகளை விட்டு வந்தேன், அரண்மனையை விட்டு வந்தேன், ஐஸ்வர்யத்தை விட்டு வந்தேன், உறவுகளை விட்டு வந்தேன், எல்லாத்தையும் விட்டுட்டு ராமா நீ ஒருவன் மாத்திரம்தான் எனக்கு எல்லா உறவும் எல்லா ஐஸ்வர்யமும். அந்த பெருமாளையே எல்லா ஐஸ்வர்யமாக நினச்சிட்டு வந்தேன்னு சொன்னாரோ அதே போலயே சின்னாண்டவன் ஸ்ரீனிவாச ராகவாச்சார் வெளிநல்லூர் சங்கபுரம் ஸ்ரீனிவாச ராகவாச்சார் அவையே அப்படியே போட்டது போட்ட போடியாக நடையாக புறப்பட்டு நடந்து வந்தார். அதான் நடந்து வந்தார்னா என்ன, சும்மா 300 மைல் நடந்து வரணும். நடந்து வந்து பெரியாண்டவரிடத்துல அப்படியே திருவடியில் விழுந்து இதே வார்த்தையை சொல்லிட்டு விழுந்தாராம், பரித்தியக்தாமயாலங்கா மித்ராணிஜ தனானிஜ என்று இதே வார்த்தையை சொல்லிட்டு விழுந்தாராம். பெரியாண்டவன் இவரை யாருன்னு பார்க்கிறார், முகம் மறந்து போயிடுத்து. ஏன்னா அவ்வளவு காலம் ஆயிடுத்து. இந்த இந்த வியக்தி நம்மளிடத்துல ஆசிரியச்சார், புத்திமானாக இருந்தார், விசுவாசமாக இருந்தார், எல்லாம் ரொம்ப இந்த ஸ்தானத்துக்கு தகுந்தவராக இருக்கார் என்றெல்லாம் முதலையே கணக்கு பண்ணி வச்சுட்டு இருந்தாராலும் அது முகம் மறந்து போயிடுத்து. பெரியாண்டவன் இப்படி பார்த்தாராம், யார் இவர், யார் இந்த சுவாமி, இவர் முன்னாடியே வந்தவர் போலையும் இருக்கே வராதவர் போலையும் இருக்கே யாருன்னு தெரியாமல் இப்படி பார்த்தாருன்னு சொல்கிறா. அப்போ சின்னாண்டவன் விஜயாபிச்சாச்சு, அடியேன் ஸ்ரீனிவாசரா, அடியேன் இந்த திருநாமம், அடியேன் இங்கே ஆசிரியச்சவன் என்று தன்னை ஞாபகப்படுத்தினாராம். ஆஹா நீயா வந்தையா, உன்னை தானே நினச்சிட்டு இருந்தேன் வந்தையாப்பா என்று சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாச்சு. ஆனால் இருந்தாலும் இவர் சன்னியாசத்துக்கு பிரார்த்தித்தாலும் உடனே சன்னியாசத்துக்கு பிரார்த்தித்தா உடனே கொடுத்து விடுறதா இல்லை, அப்பவும் கூட இனிமேல் யாருக்காவது கொடுத்து தான் ஆகணும் என்று. இதுக்கு முன்னாடி ஆண்டவன் நிறைய பேருக்கு சன்னியாசம் கொடுத்துருக்கார். ஆனால் அதெல்லாம் சன்னியாசம் கொடுத்ததெல்லாம் அவள்லாம் சன்னியாசி ஆகணும்னு ஆசைப்பட்டு, எப்படி பிரம்மச்சரிய ஆசிரமம் உண்டோ கிரகஸ்தாசிரமம் உண்டோ அதே போல வானப்பிரஸ்தாசிரமம் இந்த காலத்தில் முடியாது. ஏன்னா வானத்திலேயே வசிக்கிறதுன்றது இந்த காலத்துக்கு நடக்காது. அதனால் ரிஷிகளே சொல்லியிருக்கா கலியுகத்திலே வானப்பிரஸ்தாசிரமம் வேண்டாம்னு சொல்லியிருக்கா, சன்னியாசாசிரமும் ரொம்ப சிரமம்னு சொல்லியிருக்கா. சன்னியாசாசிரமத்தை பிரார்த்திச்சு அந்த சன்னியாசாசிரமத்தை சின்னாண்டவன் பிரார்த்திச்சு கொடுக்கணும். அதுவும் அப்படி இதே போல சன்னியாசாசிரமத்தை பிரார்த்திச்சவா உண்டு. ஆனால் அவள்லாம் சன்னியாசாசிரமம் வேணும்னு பிரார்த்திச்சாலே ஒழிய ஆண்டவனுக்கு ஸ்தானத்துக்குன்னு அடுத்த ஆச்சாரியாளாக வரணும்னு அவள் பிரார்த்திக்கல. அந்த மாதிரி பிரார்த்திச்சா ஆண்டவனும் ஒத்துன்னு இருக்க மாட்டார். அதில் ஒருத்தர் பேரில் மாத்திரம் ஆண்டவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, வெளிநல்லூர் சுவாமி என்று அவர் மாத்திரம் சன்னியாசத்துக்கு பிரார்த்திக்கிச்சு கேட்டார். அதை போன வாரமே சொன்னேன், கைகால் நீட்டணும்னு ஆசைப்படுறியான்னு கேட்டார். இல்லை கைகால் அல்ல அடியே, கைகால் கை நீட்டுவது என்பது சமாசீரணம் பண்ணி வைப்பது, கால் நீட்டுவதுன்றது பரநியாசம் பண்ணி வைக்கிறது. அது ஒரு சாதாரண வார்த்தை அது. அந்த அதுக்காகவான்னு கேட்டார். இல்லை அடியேன், அதுக்காக இல்லை, சன்னியாசந்தான் வேணும்னு ஆண்டவரிடத்திலே பிரதிஜை பண்ணி கேட்டு வாங்கிட்டார். அதுக்கப்புறம் அந்த சம்பிரதாயம் இப்போ, அதுக்கப்புறம் அந்த சுவாமியிடத்துல பவுண்டரிபுரம் சுவாமி ஆசிரியிச்சார், பவுண்டரிபுரம் சுவாமிகிட்ட அப்படி சிஷ்யால் ஆசிரியிச்சா, அப்புறம் பார்த்தா அவ இப்பொழுது நாங்களும் தான் ஆண்டவன் அப்படின்னு சொல்லி இப்போ அது ஒரு பெரிய வித்தியாசமாயிடுது. ஆனால் அவளெல்லாம் ஆண்டவன் பெரிய ஆண்டவன் ஒரு நாள் ஒத்துக்கல. அந்த காலத்தில் ஆண்டவன் அவளுக்கெல்லாம் பேரும் கிடையாது, பெரிய ஆண்டவன். அதுக்கப்புறம் இப்பொழுது இந்த ஸ்ரீனிவாச ராகவாச்சார் சுவாமியை பரீட்சை பண்ணி சன்னியாசம் பண்ணி வச்சார். விதவிதமாக பரீட்சை பண்ணாராம். அதில் சில பரீட்சை திருக்குறந்த ஆண்டவன் சொல்லியாச்சு, ஒரு பரீட்சையை சொன்னார். அந்த பரீட்சையை சொல்ல முடியாது, ஃபோனில் பப்ளிக்லலாம் சொல்ல முடியாது. அது அது மாதிரியான பரீட்சைகள்லாம் கூட பண்ணியிருக்கார். ஒரு சமயம் அந்த சுவாமியை இறங்கி ஜலத்தில் மாறளவு ஜலத்தில் 10 நிமிஷம் நில்லுன்னாராம் பெரியாண்டவன். குளம் இந்த குளத்தில் இறங்கி 10 நிமிஷம் நில்லுன்னு சொன்னாராம். எதுக்கு சொல்கிறாருன்னு தெரியல, மாறளவு 10 நிமிஷம் நின்றாராம். அப்புறம் சரி ஏந்து வந்தாராம், ஏந்து வந்தாராம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சரீரத்துக்கு, சரீரத்தினுடைய சௌக்கியத்துக்கு என்று எதிர்பார்க்காம நமக்கு என்று ஏற்படக்கூடியதான் எந்த ஒரு கஷ்டத்தையும் இதெல்லாம் பெருமாள் நடத்துகிறார் என்றதான மனோபாவம் இவருக்கு இருக்கா என்று பார்க்கிறது. இது மாதிரி நிறைய பரீட்சை பண்ணியிருக்கார். அதுவும் போக கடைசியாக பெரியாண்டவன் இந்த கம்பத்துக்கு உயிர் ஊட்டு என்று சொன்னாராம், பிராணப்பிரதிஷ்டை பண்ணுன்னு சொன்னாராம். பக்கத்தில் ஒரு கம்பத்தை காட்டி பிராணப்பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறதுன்றது ஒரு கர்மம். அது இது சூத்திரங்களிலே சொல்லியிருக்கு. அதாவது பிராணப்பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறதுனா அதுக்கு பிராணன் வர வைக்கிறது. அது எப்படி ஆகும்? இப்போ விக்கிரகங்கள் பண்ணினான்னா அந்த விக்கிரகத்துக்கு என்று ஒரு பிராணப்பிரதிஷ்டை பண்ணி வச்ச பெருமாள் அதில் எழும்படியா, உண்மையாகவே பெருமாள் மூச்சு விட்டு கொண்டு அதில் எழுந்தருளப்படும்படியா பண்ணுறா இல்லையா? அதுதானே கோவிலில் விக்கிரக பிரதிஷ்டன்னா அதுதான். விக்கிரக பிரதிஷ்டன்னா அதில் எப்படி ஆக்கும் நமக்கு பஞ்சபூதங்கள்லாம் இந்த சரீரம் ஆகிறதோ அதே மாதிரியாக அப்ராகிருதமான பஞ்சபூதங்களை கொண்டு அங்கே ஒரு சரீரத்தை உண்டாக்கி அதில் எம்பெருமானுடையதான பிரதிஷ்டையை பண்ணி வைக்கிறது என்பது, அதே அதிலே பிராண பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறது எல்லாம் உண்டு. அதே போல் அது அப்ராகிருதமான பகவானுடைய திருமேனி அவதாரத்துக்காக பண்ணக்கூடிய பானப்பிரதிஷ்டை. இது அப்படி இல்லை, சாமான்யமாக ஒரு ஒரு ஜீவனை வரவழைச்சு அந்த பிம்பம் அந்த காட்டின இடத்துக்கு, அது அது கும்பமாக இருந்தால் கும்பம், ஸ்தம்பமாக இருந்தால் ஸ்தம்பம் என்று பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறது. இந்த சாமர்த்தியமெல்லாம் வெறுமை மந்திரமாக ஓதிட்டு போவா, மந்திரமாக ஓதிட்டு போகிறதுக்கு அதுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் அதை பிரதிஷ்டை பண்ணி வச்சா அது உண்மையாகவே அங்கே ஒரு பிரதிஷ்டை ஆகுமா, ஒரு பிராணன் பிரதிஷ்டை ஆகுமா என்றால் அது அபூர்வம். அது ஒருத்தருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் சின்னாண்டவனை கூட்டு இந்த 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 கம்பத்துக்கு பிராண பிரதிஷ்டை பண்ணி வையின்னு சொன்னாராம் பெரியாண்டவன். அப்படியேன்னு அப்படியே பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி சின்னாண்டவன் பிராண பிரதிஷ்டை பண்ணி வச்சார். பிராண பிரதிஷ்டை பண்ணி வச்ச அந்த கம்பமானது அப்படி லேசாக அசைஞ்சதாம். அது அதை அசைஞ்சதை பார்த்து பெரியாண்டவன், ஆஹா, மந்திரம் சுத்தனாக இருக்கான், மந்திரமெல்லாம் இவனுக்கு வசப்பட்டிருக்கு, அதனாலே இவன் நல்ல சுத்தாத்மாவாக இருக்கார், ஞானியாக இருக்கார், நம்மிடத்துல ஆசிரியிச்சிருக்கார், காலக்ஷேபாதிகளாம் நன்னா பண்ணியிருக்கார், ரொம்ப ரொம்ப பிரச்சண்ட பண்டிதர். வேற சின்னாண்டவன் நல்ல பிரச்சண்ட பண்டிதர், நல்ல சாஸ்திரங்கள் எல்லாம். அதுவும் பெரியாண்டவன் போலே அமைதியாக விட்டுவிட மாட்டார் ஒரு விஷயத்தை. பெரியாண்டவனாக இருந்தால் சர்ச்சையாக வளர்த்துண்டு அந்த சர்ச்சைக்கு வாத பிரதிவாதங்கள் எல்லாம் பண்ணி வைக்க மாட்டார் அவர். பெரியாண்டவருடைய சுவாவம் அப்படி. ஆனால் சின்னாண்டவருடைய சுவாவம் அப்படி கிடையாது. அது வாத பிரதிவாதங்களில் விட்டு கொடுக்க மாட்டார் சின்னாண்டவன். அதே நம்ம ஆச்சாரியால் சொன்னது எப்படி ஒன்றுத்தோட தப்புன்னு சொல்லலாம். நம்ம சம்பிரதாயத்தில் இத்தனை மகான்கள் அவள் அனுபவபூர்வமாக கொண்டு வந்த தத்துவார்த்த விஷயங்களை ஒருத்தர் கண்டிச்சான்னா அந்த கண்டனத்தை அதுக்கப்புறம் திருப்பி கண்டிக்க முடியாதபடிக்கு கண்டிச்சுடுவார் சின்னாண்டவன். அது சின்னாண்டவனுடைய அது சின்னாண்டவனுடைய சுவாவம் அது. அது அடுத்த வாரம் சின்னாண்டவன் வைபவத்தை பார்க்கச்சே சொல்கிறேன். அதுபோல் அதனால் நல்ல பிரச்சண்ட பண்டிதராயன் இருக்கார் என்று ரொம்ப திருப்தி பெரியாண்டவனுக்கு. அதனால் இந்த பிராண பிரதிஷ்டை பண்ணி வச்சு அந்த கம்பம் சலிச்சதை பார்த்து சந்தோஷப்பட்டு அதுக்கு மேலே இதுக்கு மேலே நாம் இன்னொரு வசந்த சிஷ்யனை நாம் நியமிக்க முடியாது என்று திருவள்ளப்பட்டு பெரியாண்டவன் அப்போவே சின்னாண்டவனுக்கு நாளைக்கு சந்நியாசாசிரமம் உனக்கு என்று அனுகிரகிச்சாச்சு. அதுக்கப்புறம் மேற்கொண்டு சந்நியாசாசிரமத்துக்கு வேண்டியதான ஜீவசிராதங்கள்லாம் பண்ணிட்டு சுவாமிக்கு சின்னாண்டவனுக்கு பெரியாண்டவன் சந்நியாசாசிரமத்தை அனுகிரகிச்சாச்சு. இது என்ன, இது நடந்தது 1884. அதுக்கப்புறம் சின்னாண்டவன் பெரியாண்டவனுமா 4 மாதம் ஒன்றா எழுதியிருந்தா, அதனால தான் இவருக்கு சின்னாண்டவன் திருநாமம் வந்தது, இதனால தான் அவருக்கு பெரியாண்டவன் திருநாமம் வந்தது. ஒரே சமயத்தில் ஆச்சாரியால் ரெண்டு பேரும் ஒன்றா எழுதியிருந்தா ஒருத்தரை பெரியவர்னும் ஒருத்தரை சின்னவர்னும் சொல்வது அது லோகத்துக்கு வழக்கம். இப்போவும் கூட பார்க்கலாம், பெரிய அழகிங்கர்னும் சின்ன அழகிங்கர்னும் மடத்து சம்பிரதாயத்தில் இப்போது விவகாரம் இருக்கோ இல்லையோ. இதே போல் ஒரே சமயத்தில் ஆச்சாரியால் ஒன்றா எழுதியிருந்தா அந்த வார்த்தை சொல்வது உண்டு. ஆனால் இதே சமயம் பெரியாண்டவனிடத்திலே சந்நியாசம் வாங்கிட்டு இருந்த சன்னியாசிகளானவா மகான்கள் உண்டு. ஆனால் அவளுக்கெல்லாம் இந்த திருநாமம் கிடையாது. இந்த வேலிநல்லூர் சுவாமின்னு சொன்னோமே, இப்பொழுது பாண்டியபுரம் சுவாமி என்ற சம்பிரதாயத்துக்கு அவர் மூலப்புருஷன் அவன் சொல்கிறா, அந்த சுவாமிக்கெல்லாம் ஆண்டவன் திருநாமம் கிடையாது. பெரியாண்டவனும் ஒத்துக்கலை. பெரியாண்டவனும் சின்னாண்டவனும் ஒன்றாவே எழுந்த காலத்தில் அப்போ பெரியாண்டவன் என்று அவருக்கு திருநாமம், இவருக்கு சின்னாண்டவன் திருநாமம், இப்படி ஒன்றா ஒரே சமயத்தில் எழுந்த போது இப்படி லோகத்தில் விவகாரம் ஏற்பட்டது. இவர் ஆண்டவன் என்ற ஸ்தானத்துக்கு பெரியாண்டவன் ஒத்து இவர் ஆச்சாரியராக நியமிச்சாச்சு. அது மாத்திரம் இல்லை, அன்னைக்கு அவரை நியமிச்ச வேறும் அன்னைக்கு சன்னியாசாசிரமம் அனுகிரகிச்சாச்சு. பாதுகா சேவக ராமானுஜ சுவாமின்னு திருநாமம் என்று அவருக்கு சாதிச்சாச்சு. அப்புறம் அன்னைக்கு சன்னியாசாசிரமம் சுவீகரித்த அன்னைக்கு இப்போ பெரிய பெருமாளை போய் மங்களாசாசனம் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சார் பெரியாண்டவன். பெரிய பெருமாள் மங்களாசாதனம் பண்ணுறதுக்காக சின்னாண்டவன் எழுதியாச்சு. சின்னாண்டவன் எழுதி சர்வத்தையும் பரித்தியாகம் பண்ணியிருக்கார். அதை கவனிக்கணும், சின்னாண்டவன் சர்வத்தையும் பரித்தியாகம் பண்ணியிருக்கார். எப்படி பெரியாண்டவன் தான் சிஷ்யர்களை சேர்த்துக்கிறது என்றதான ஒரு ஆசை கூட இல்லாமல் சன்னியாசி ஆனாரோ, அதே போல் சின்னாண்டவனும் ஏதோ சிஷ்யாலெல்லாம் சேர்த்து பெரிய ஆச்சாரியனாகி காட்டணும் அப்படின்ற எந்த மனோபாவமும் இல்லாமல், நாம் சர்வசங்கங்களையும் துறந்திருக்கோம், நமக்கு எந்த பெருமைகளையும் இனிமேல் நாம் அபிலாஷப்படக்கூடாதுன்னு ரொம்ப ஏகாந்த சீலராய் யாரையும் கூட வரவேண்டாம் என்று சொல்லிட்டு தான் மாத்திரம் தனிய ஒருத்தராய் பெரியபெருமாள் மங்களாசாசனத்துக்கு, அழையமணவாளன் மங்களாசாசனத்துக்கு எழுதியாச்சாம். யாரையும் கூட வரவேண்டாம்னு சொல்லியாச்சு. சாதாரணமாக ஒரு விஷயம்னா இப்பெல்லாம் ரொம்ப கூட்டம் சேர்த்துக்கிறா சேர்ந்து போகிறது, இதெல்லாம் ஒரு பெரிய வைபவமாக்கி காட்டுறா. ஆனால் அவ்வளவு பெரிய அனுகிரகத்தோட பெரியாண்டவனுடைய உத்தரவாக நியமிக்கப்பட்டதான சின்னாண்டவன் ஒருத்தரையும் தன்னோடைய யாரும் வரவேண்டாம், ஏகாந்தமாக பெரிய பெருமாளை மங்களாசாசனம் பண்ணணும், ஆச்சாரியன் சாதிச்சிருக்கார் போதிட்டு வான் நான் போயிட்டு வரேன்னு சொல்லி ஏகாந்தமாக எழுதியாச்சு. ஆனால் இவர் ஏகாந்தமாக எழுதியாச்சே ஒழிய, ஆனால் பின்னால் பெரியாண்டவன் மற்றவாளெல்லாம் அனுப்பிச்சாச்சு, நீங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி நின்று போயிட்டு வாங்கோ என்று எல்லாரையும் தள்ளி ரொம்ப தள்ளி நின்று போயிட்டு வாங்கோ என்று அனுப்பிச்சாச்சு. அவள் பெரிய பெருமாளை போய் மங்களாச்சாசனம் பண்ணார். அவள் பெரிய அன்னைக்கு பார்த்தா பெரிய பெருமாள் ரொம்ப அமோகமான அலங்காரங்களும் சாத்துப்படிகளும் பிரமாதமாக எழுதியிருந்தாராம். அதற்கு முன்னாடி அப்படி வழக்கமாக எழுதியிருக்க மாட்டார். என்ன விஷயம்னா, இதுபோ இந்த இப்போ சின்னாண்டவனுக்கு இப்படி ஆசிரம ஸ்வீகாரம் கொடுத்தன்னைக்கு அவர் பெரிய பெருமாளை சேவிக்க வரைச்சே பெரிய பெருமாளுக்கு விசேஷமான தளிக சமர்ப்பிச்சு வச்சு ஏற்கனவே பெரியாண்டவன் இவரெல்லாம் இதெல்லாம் சின்னாண்டவனுக்கு தெரியாதான். பெரிய நிறைய திருவாபரணங்கள் சாத்தி வச்சு ரொம்ப அலங்காரங்களை பண்ணி வச்சு பெரிய தளிகைகளும் சமர்ப்பிக்க வச்சு அன்னைக்கு பெருமாளுக்கு ஒரு வைபவம் போல அன்னைக்கு பண்ணி வச்சுருக்கார். அது சின்னாண்டவனுக்கு தெரியாது. சின்னாண்டவன் பெரிய பெருமாளை சேவிக்க போனால் பெரிய பெருமாளுடைய சேவை அன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அப்புறம் பெரிய பெருமாளை சேவிச்சுனா அங்கேயும் விசேஷ மரியாதை பண்ணினான். அதுவும் அவர் எதிர்பார்க்கலை. இன்றைக்கி என்ன அபூர்வமாக இருக்குது, வழக்கத்தோடு பெரிய ஆச்சாரியாளுக்கு நடக்கிற மரியாதை பண்ணுறாளே இங்கே சேர்ந்து அதையும் அப்போது அனுகிரகிச்சா ஏற்றுக்கிறார் அவ்வளோதான். ஆனால் அவர் அதை எதிர்பார்த்துட்டு போகலை. இதில் என்ன விஷயம்னா, அதை சின்னாண்டவனுக்கு பெரியாண்டவன் இவ்வளவு பெருமாள் சன்னதியில் ஏற்பாடுகள் பண்ணி வச்சாரே, பெரியாண்டவனுக்கு பெரிய பெருமாள் சன்னதியில் என்ன ஒரு செல்வாக்குன்னா, அது ஒத்தரே ஒத்தரை தான் எழுதியிருக்கார். மற்றவா யாருமே நான் வாசித்த புத்தகங்களில் காணும், அம்மாசத்தின சேஷாச்சாரம் மாத்திரம்தான் எழுதியிருக்கார். பெரியாண்டவன் ரங்கநாதன் சன்னிதியிலே நிறைய கைங்கரியங்கள் பண்ணியிருக்காராம். அவராக எதுவும் பைசா வாங்கி செய்கிறவர் இல்லை, சிஷ்யால் நிறைய பணக்கார சிஷ்யாலும் உண்டு, சாமானிய சிஷ்யால் நிலம் வச்சுட்டு இருக்கிறவா நிறைய பேர் உண்டு. ஆச்சாரியனுக்கு ஏதாவது சம்பாவனை பண்ணுவா இல்லையா, ஆச்சாரியனுக்கு சம்பாவனை பண்ணணுன்றது அது சாஸ்திரம். ஆனால் அவரோ ஒரு நயா பைசாவையும் கூட கண்ணால் கூட பார்க்கறதுக்கு பிடிக்காத ஒருவர். அதனால அவர் எந்த சம்பாவனையும் வாங்கிக்கவும் மாட்டார். ஆச்சாரிய சம்பாவனைன்றது எல்லாம் வெறும் எல்லாம் வெறும் தட்டோட போச்சு, ஒன்றும் கிடையாது, தனக்குன்னு எதையும் வச்சுக்கிறவர் கிடையாது. அதனால அதை யாராவது ஏதாவது ஆச்சாரிய சம்பாவனைன்னா அது என்னன்னு கூட பார்க்காம இதை இப்படியே கொண்டு போய் பெருமாளுக்கு இதை இந்த காரியம் முடிஞ்சால் அதை பண்ணிவிடுவோம் அதை பண்ணிவிடுவோம். ரங்கநாதனுக்கு நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்காராம் அது. அது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. தான் என்று ஒரு பைசாவையும் தன் வசத்தில் வச்சுக்காதவர் பெருமாளுக்கு மாத்திரம் நிறைய கைங்கரியங்களை பண்ண வச்சுருக்கார். அதனாலே பெரிய பெருமாள் சொன்னதிலே பெரியாண்டவன் என்னாலே அது பல செல்வாக்கு, அதில் இந்த செல்வாக்கு. அதனால் திரும்ப சின்னாண்டவன் எழுதின போது பெரியாண்டவனுடைய நியமனத்தின் பேரில் அன்னைக்கு பெருமாள் மகா வைபவமாக இருந்து இவருக்கு விசேஷமான மரியாதைகள் எல்லாம் பண்ணி வச்சா, அதுக்கப்புறம் இந்த சுவாமி திரும்பி வரைச்சு அது வரும் சிஷியால் எல்லாரும் சேர்ந்துட்டா, எல்லாரும் சேர்ந்துட்டா பெரிய கோஷ்டி ஆகிடுத்து, ரொம்ப பெரிய கோஷ்டி ஆகிடுத்து, வீதியே ரொம்ப போச்சான். அப்படி ஒரு பெரிய கோஷ்டி ஆகிடுத்து, ஊர் மக்கள் எல்லாரும் திரண்டுவிட்டா, ஆண்டவன் நியமிச்சுட்டார், ஆண்டவன் நியமிச்சுட்டார் அப்படின்னு சொல்லி சின்னாண்டவன் சின்னாண்டவன் சொல்லி பாதுகா சேவக ராமானுஜ சுவாமின்னு ஆச்சரியமான திருநாமத்தோடு பெரிய கோஷ்டி ஆகிடுத்து. அந்த பெரிய கோஷ்டியோடே திருப்பியும் இந்த சுவாமி சின்னாண்டவன் எழுறத இந்த கோஷ்டியை சேவிக்கணும்னு பெரியாண்டவன் ஆசைப்பட்டு அவர் ஆசிரமத்திலிருந்து வெளியில் வந்து அவர் பாவம் நடக்க முடியாத ஸ்திதியாம் அப்பொழுது சொல்கிறா. அவருக்கு அவ்வளவு ரொம்ப நடந்து போகிற ஸ்திதி இல்லை. ஆசிரமத்தை விட்டு வெளியில் வந்து வீதிக்கு எழுந்து அங்கே வந்து வீதிக்கு எழுந்துருளி அங்கே வந்து நின்றுண்டு தூரத்திலிருந்து இந்த கோஷ்டியை பார்த்து அது எப்படி ஆக்கும், ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு ஜானுவாசம்னா மாமியார் எப்படி சந்தோஷப்படுவாளோ அது போலே சந்தோஷப்பட்டார் அப்படின்னு சொல்கிறா. அப்படியாக்கும் அந்த கோஷ்டியை பார்த்து, ஆஹா இனிமேல் என்னை யாரும் கரிக்காலன்னு சொல்ல மாட்டா, இந்த வார்த்தை சொன்னாராம் பெரியாண்டவன், என்னை யாரும் கரிக்காலன்னு சொல்ல மாட்டா. அதாவது ஆண்டாள் அம்பரமே தண்ணீரே பாசுரத்தில் சொல்லச்சே, செம்பொற்கழலடி செல்வா பலதேவா என்று சாதிக்கிறா. செம்பொற்கழல் அடிச்செல்வா பலதேவா, அடிச்செல்வம்னு ஒன்று உண்டு. அடிச்செல்வம்னா என்னென்னா அந்த திருவடியே ஐஸ்வர்யம் அது. அது மாதிரி திருவடி ஐஸ்வர்யமாக இருக்கும், செம்பொற்கழலடி என்று பொன்னடின்னு சொல்லும்படியாக இருக்குது. அது பலதேவரை பற்றி பலராமரை பற்றி சொல்லச்சே சொல்கிற ஆண்டாள் சுவாதிக்கிறார். பலராமருடையதான வைபவம் அவர் திருவடி வச்சது தான், அவர் திருவடி எங்கே வச்சாரோ அந்த இடத்துல பெருமாளும் வந்து கிருஷ்ணன் வந்து தானும் வந்து அவதரிச்சேன்னு வந்து சேர்ந்தாராம். அதனால் அந்த பெருமாள் கிருஷ்ணன் வந்து இங்கே இத்தனை லீலைகள் பண்ணி வைபவத்தெல்லாம் செஞ்சு காட்டுறதுக்கு முன் காரணம் என்னென்னா அது பலதேவனுடைய திருவடி செல்வம் தான் அது. அதனால் அதுபோல் அதனால் செம்பொற்கழல் அடிச்செல்வா பலதேவனா, இப்படி பொன்னடியே உடைய ஐஸ்வர்யமான திருவடியானவனே திருவடியை உடையவனே பலதேவான்னு சொல்கிறது. அதனால் பொன்னடிக்கால் பலதேவர் என்று அங்கே சொன்னால் போல இங்கே அங்கே ஆச்சாரியன் அதை நினச்சிண்டு சாதிச்சாரான், இனிமேல் என்ன கரிகாலன்னு சொல்ல மாட்டா, கரிகாலன்னு அதிர்ஷ்டம் இல்லாத திருவடியை உடையவர்னு அர்த்தம், அது அந்த மாதிரி சொல்ல மாட்டா என்ன. இந்த ஆச்சரியமாக இந்த ஆச்சாரியன் அடுத்தது இந்த சம்பிரதாயத்தை நன்னா நிர்வகிக்க போகிறார் என்று ஒரு சந்தோஷம். ஆனால் அந்த சந்தோஷம் சத்தியம்னு நாம் இன்றைக்கி பார்க்குறோம். அதுதான் அங்கே விஷயம். எதுக்காக சொல்கிறேன், பெரியாண்டவன் போலேயே பெரியாண்டவன் அதே மகாவைபவத்தோடு கேதாண்டபட்டி சுவாமிகள் இருந்தார், அதே மாதிரியான வைபவத்தோடே வலையப்பேட்டை சுவாமிகள் இருந்தார், எல்லாரும் சன்னியாசிகள். அவளுக்கு அப்புறம் அந்த சன்னியாசாசிரமத்தை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு தலைமுறைக்கு ஆச்சாரியால் இருந்தாலே ஒழிய இப்போ அடியோடு நின்று போச்சு. அந்த சன்னியாசாசிரமத்தை சன்னியாசாசிரமமாக இருந்த சம்பிரதாயத்தை ஒரு ஒரு ஸ்தாபனமாக்கி நிர்வகிக்கக்கூடியதான அந்த ஒரு அதிர்ஷ்டம் அது இப்போ இல்லை. அது குறையாகவும் சொல்லணும், அதே சமயம் பெரியாண்டவனுடைய பெரிய அனுகிரகத்தினாலே இந்த சம்பிரதாயமானது அடுத்து சின்னாண்டவன் சின்னாண்டவனுக்கு அப்புறம் ஆச்சாரியால்னு அடுத்தடுத்து அது ஒரு நிறையாகவும் சொல்லணும். அது சின்ன அன்னைக்கு அந்த கரி இந்த என்ன கரிகாலன்னு சொல்ல மாட்டா, இந்த சம்பிரதாயம் குறையாமல் நடக்கும் அது என்று அன்னைக்கு ஒரு தைரியத்தை அடைஞ்சார் பெரியாண்டவன். இந்த சின்னாண்டவனுக்கு அப்படியான ஒரு பெரிய கோஷ்டி, அந்த கோஷ்டியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். சந்தோஷப்பட்டு நாலுக்கு அதுக்கப்புறம் 4 மாதம் பெரியாண்டவனும் சின்னாண்டவனும் ஒன்றா எழுந்திருந்தார். எழுந்திருந்தார் அதுக்கப்புறம் பெரியாண்டவன் திருநாட்டு கேள்வியாச்சு. 4 மாதம் கழித்து பெரியாண்டவன் திருநாட்டு கேள்வியாச்சு. அப்புறம் சின்னாண்டவன் பெரியாசிரமத்தில் எழுந்திருந்தார். அப்புறம் பெரியாசிரமத்திலிருந்து அப்புறம் சின்னாசிரமம்னு ஏற்பட்டது. அங்கே சின்னாசிரமத்துக்கு எழுதினார். இந்த விஷயங்கள்லாம் இனிமேல் கொண்டு அடுத்த வாரம்தான் சொல்லணும். கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நம. சரித்திரம் மாத்திரம்தான், வைபவமா ஒண்ணுமில்ல.
என்ன இருந்தாலும் அடியேன் அமிர்தமா இருக்கு. ஒரு ஒரு இதுவும் விஷயமும் அவ்வளவு இதுவா இருக்கு.
சரி, அடுத்த வாரம் பாக்கிறேன்.